ജ്ഞാനസങ്കീർത്തനം യർവപാപ്രണാശനം പ്രണാമോ ദുഃഖശമന സം നമാമി ഹരിം പരം വസുദേവസുതം ദേവം കംസചാനൂരമർദ്ദനം ദേവകീ പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരും. ജന്മാദ്യസ്യ യതോന്വയാത് ഇതരതശ്ചാർത്തേഷ്വഭിജ്ഞഃ സ്വരാട് തേനേ ബ്രഹ്മഗദായ ആദി കവയേ മുഹ്യന്തി അസൂരയഃ തേജോവാരി മൃഗാം യഥാ വിനിമയോ യത്ര ത്രിസർഗോ മൃഷാ ദാമ്നാ സ്വേന സദാ നിരസ്തകുഹകം സത്യം പരം ധീമഹി ധർമ്മ പ്രോജിത കൈതവോത്ര പരമോ നിർമ്മസ്തരാണാം തഥാ വേദ്യം വാസ്തവമത്ര വസ്തു ശിവദം താപത്രയോന്മൂലനം ശ്രീമദ്ഭാഗവതേ മഹാമുനികൃതേ കിം വാ പരൈരീശ്വരഃ സദ്യോ ഹൃദ്യവരുധ്യതേത്ര കൃതുഭിഃ ശുശ്രൂഷുഭിഃ സക്ഷണാത് നിഗമകൽപതരോർഗലിതം ഫലം സുഖമുഖാതമൃതധ്രവ സംയുതം പിബത ഭാഗവതം രസമാലയം മുഹുരഹോരസികാ ഭുവി ഭാവുകാഃ യം പ്രവ്രജന്തമനുപേതമപേതകൃത്യം ദ്വൈതായനോ വിരഹകാതര ആജുനാവ പുത്രേതി തന്മയതയാ തരവോ അഭിനേദുസ്തം സർവഭൂതഹൃദയം മുനിമാണതോസ്മി യസ്വാനുഭാവം അഖില ശ്രുതിസാരമേകം അധ്യാത്മദീപം അതിദിതീർഷതാം തമുണ്ടം സംസാരിണാം കരുണയാ ആഹ പുരാണ ഗുഹ്യം സംവ്യാസൂണും ഉപയാമി ഗുരും മുനീനാം നാരായണം നമസ്കൃത്യ നരം ചൈവ നരോത്തമം ദേവീം സരസ്വതീം വ്യാസം തതോ ജയമുദീരയേത് നാമ സങ്കീർത്തനം യസ്യ സർവപാപ പ്രണാശനം പ്രണാമോ ദുഃഖശമനഃ തം നമാമി ഹരിം പരം. പൂമണ്ണുമാതു പൊരുന്തിയ മാർബൻ പുഹൾമലിന്ത പാമണ്ണുമാറൻ അടിപണിന്തീന്തവൻ പൽക്കലയോർ താം മണ്ണവന്തൈ രാമാനുസഞ്ചരണാരവിന്ദം നാം മണ്ണി വാഴ നെഞ്ചേ സൊല്ലുവോം അവൻ നാമങ്ങളേ. ഗോവിന്ദനാമസങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഗോവിന്ദ. മായനൈ മണ്ണ് വടമധുരൈ മൈന്ദനൈ തൂയ പെരുണീർ യമുനൈ തുറവനൈ ആയർ കുളത്തിനിൽ തോന്നും അണിവിളക്കൽ തായൈ കുടൽവിളക്കം ചെയ്ത ദാമോദരനെ തൂയോമായി ബന്ധനാം തൂമലർ തൂവി തൊഴുത് വായിനാൽ പാടി മനതിനാൽ ചിന്തിക്ക പോയ പിഴയും പുകുതരുവാൻ നിൻഷണം തീയിനിൽ തൂസാഹും ചെപ്പേരോർ എംഭാവായ്. ഭഗവാനുടേ നാമസങ്കീർത്തനം നമുക്ക് നല്ലത് ഒന്നുതാൻ പണം. ഉലകത്തിലെ എന്ത ഒരു പൊരുളയോ ഇല്ലാട്ടി ഒരു മനുഷ്യാളെയോ എടുത്തിട്ടോം അപ്പിനാ അതിലെ ഗുണം ദോഷം രണ്ടുമേ ഇരിക്കും. ഉലകമേ ഗുണദോഷ സംബന്ധം താ. റോജാ ചെടി അപ്പം എടുത്തിട്ടോന്നാ അത് നല്ല വാസനയുള്ള പൂവും ഉണ്ട്, ദോഷമാണ് നുള്ളും ഗുണദോഷം. മനുഷ്യകിട്ടിയമുണ്ട്, കോപം, താപം, വെറുപ്പ്, പൊറാമ, ഇതെല്ലാം ദോഷം. നല്ല എണ്ണങ്ങൾ, അടുത്തവാള് ഒത്താശ പണ്ടത്, നല്ല വാർത്തകൾ പേശരുത്, അടുത്തവാളടുത്ത് സാത്വികമാ പഴകരുത്, ഇതെല്ലാം ഗുണം. ഇപ്പൊ എല്ലാത്തിലും എടുത്തിക്കലാം. അപ്പൊ ജലം എടുത്തിട്ടാ കൂടെ സമയത്ത് ജലത്തെ വഴിയാ ചില വ്യാധികളിലാ വർദ്ധ അപ്പടിന്നേ ചൊല്ലും. എതുവാണാ കിട്ടും. എല്ലാത്തിലെയും ഗുണം ദോഷം രണ്ടുമേ എന്നിക്കുമേ ഉണ്ട്. ആ ഭഗവാനിടത്തില് ദോഷമേ കിടയാ, കുറേ ഒന്നും ഇല്ലാതെ ഗോവിന്ദ അപ്പം ആണ്ടാൾ ചൊല്ല. അതിനാലതാണ് സ്വാമിക്ക് ഇത്തന കോവിൽ, എവ്വളവ് കോവിൽ ഇരിക്കു ഉളകം മുഴുക്ക. അതില്ലാമ നമ്മ വീട്ടിലെയും ഒരു പൂജയറി അപ്പൊ പഴക്കമാ വെച്ചിട്ടുണ്ട്. അത് മുഖ്യമാ ഭാരതദേശത്തിലെല്ലാം സ്വാമിക്ക് ഒരിടം നമ്മ വീട്ടില് കൊടുക്കരുത് അപ്പിന്റെ വന്നിട്ടുണ്ട്. ഏ അപ്പിന്നാ സ്വാമിക്ക് ഗുണം മറ്റാ ഇരിക്കും, സമസ്ത കല്യാണ ഗുണങ്ങൾക്കും ഇരിപ്പിടമാണവൻ അപ്പൊ തിരിവാളെല്ലാം വ്യാഖ്യാനം. അത് ഗുണം എപ്പിന്നാ എല്ലാവർക്കും എല്ലാ സമയത്തിലെയും നല്ലത് മറ്റുമേ പണ്ടത്. കെടുതൽ പണ്ടത് ഇല്ല. ഇപ്പൊ ഏസി കൊണ്ട് നോക്കാൻ പ്രധാന കഴിച്ച് ചെല്ലുണ്ട് കുളിർറത് ഓഫ് ഇടലാം അപ്പൊ ഉള്ളവർക്ക് മേലെ നമ്മൾ ഉടമ്പ് ഒത്തുകരുത്. നമ്മളാൾ ഭക്തി പണിയാച്ചാണെങ്കിൽ സ്വാമി ഒത്തു വരല്ലേ അപ്പൊ ഞാൻ ആരും കിടയാറ്. നമ്മുടെ ആരമാ സ്വാഹം ചൊല്ലിട്ടിരിക്കേ, നാ ഒരു 20 വർഷമാ സഹസ്രനാമ ചൊല്ലിട്ടിരിക്കേ, എനിക്ക് ഒത്തു വരല്ലേ അപ്പൊ സ്വാമി ഇടത്തെ പച്ചനയെ കിടയാറു. അപ്പടിയേ തോന്നിക്കണാലും അത് നമ്മുടെ അറിയാമ അജ്ഞാനം തന്നെ. സ്വാമിക്ക് എപ്പി ദോഷമില്ലയോ അതുപോലെ അവരുടെ നാമത്തുക്കും ദോഷമില്ല. ഇപ്പൊ ഒരു പൊരുക്ക് ഗുണം ദോഷം ഇരുക്ക് അപ്പിന്നാ അതിനുടേ വാർത്തയിലേയേ അതിനുടേ ഗുണങ്ങൾ തരിക. ഞാൻ സാധാരണ ചൊല്ലും നെരുപ്പുന്നാ വായ് വെന്തിടുമാ അപ്പിന്നു. നെരുപ്പുന്നാ വായ് വെന്തിടാ നിശ്ചയം താ. ആണാ എങ്കിൽ അവിടുത്തെ നെരുപ്പ് തരിക, ഏ നെരുപ്പങ്ക അപ്പിന്നു. ഏന്നാ ചൊല്ലും പൊഴുതു ചുടലേന്നാ കൂടെ ഗമനിക്കലേന്നാ ചുറ്റും. ആണാ സ്വാമിയുടെ നാമം പരമപവിത്രമാണത്. എങ്കയും ചൊല്ലാം, എപ്പയും ചൊല്ലാം, എപ്പടി വേണ്ടുമാണാലും ചൊല്ലാം. ചൊന്ന അപ്പാടാനിരിക്കല ഒരു സമാധാനം. ശരിയാ, നമ്മൾ എല്ലാവരുമേ യുണീക്ക്. ഒരുത്തർ മാതിരി ഇന്ന് ഒരുത്തർ കടയവേ കടയ, നല്ല ഞാപകം. അപ്പൊ നമുക്കിന്ന് ഒരു വാഴറ മുറയിന്നു ഒന്നുണ്ട്, പൊതുവാ വാഴ മുറയിനും ഉണ്ട്. ഇവിടുന്ന് ഇരിക്കണം, ഇവിടുന്ന് ഇരിക്കണം. ഇത് ജനറൽ എല്ലാമേ ധർമ്മനെ പാത്തന്നാ എല്ലാവർക്കും പൊതുവാണ് ധർമ്മങ്ങളുണ്ട്. സാമാന്യ ധർമ്മം അപ്പൊ ചൊല്ല, ചിലതല്ല വിശേഷ ധർമ്മം, എക്സ്ക്ലൂസീവ് കേസസ്. ചിലതല്ല ആപത് ധർമ്മം, ഒരു ആപത്ത് കാലത്തിലെ ഇതെല്ലാം ധർമ്മം അപ്പൊ വെച്ചിരിക്ക. സാധാരണ അതാണ് മാടിപ്പടിയിലാണ് ഏറോ അപ്പൊ ലിഫ്റ്റില് പോകാം അപ്படின்னு சொல்லும். അതേ ഒരു നെരുപ്പ് എരിയാ ലിഫ്റ്റില് പോകാതിങ്ക പടിയില പോകും അവനെ എഴുതിപ്പാണ്. ഇൻ കേസ് ആഫ് എമർജൻസി ഫയർ ഡോണ്ട് യൂസ് ലിഫ്റ്റ്. അപ്പൊ ലിഫ്റ്റ് വേഗമാക്കി ഇടങ്ങളും യൂസ് പണാതേ അപ്പൊ ആപദ്ധർമ്മം. അത് മാതിരി ഇന്ന് മൂന്ന് വിധമാണ് ധർമ്മങ്ങൾ. സാമാന്യ ധർമ്മം കാമൺ, എല്ലാവർക്കും ഇവിടെതാ ഇരിക്കണം സാമാന്യ ധർമ്മം. ഇവിടെ വാങ്ങിട്ടിരിക്കണം. ആണാ നമ്മ മനസ്സുക്ക് തൃപ്തിന്നു ഒന്നിരിക്കു. നമ്മൾ എല്ലാരുമേ ഒവ്വൊരു നാളും എതുക്ക് പോരാടിന്ന തൃപ്തിയാ ഇരിക്കുന്നതാ പോരാടണം. വരൈറ്റിയാ സാപ്പിടത്തോ ഇല്ലേന്നു சொன்னா നന്നാ തൂങ്കറതോ ഇല്ലേന്നു சொன்னா വേറെ ഏതാണ് വിഷയങ്ങളാ இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கண்ணா ஏசி போட்டுக்கு ஒண்ணு உள்ளவா அந்த திருப்தி வரணும் மனசுக்குள்ள. அப்பாற அதே ஒரு திருப்தி. நமக்கு எந்த விஷயத்துல வருதோ இல்லையோ தூக்கத்துல ஓரளவுக்கு திருப்தி வருது. அப்பாற கொஞ்சம் நல்லா தூங்கினேன் அப்படின்னு இந்த திருப்தி வந்துருத்தனா ஜீவிதம் நல்லா இருக்கும். இந்த திருப்தி எப்ப வரும் அப்படின்னா நம்ம வந்த வாழ்க்கையில இப்படி எல்லாம் வாழ்ந்தா ஒரு திருப்தின்னு நாம ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம கற்பனையில தான் திருப்தியை வச்சுக்கிறோம். சுகம்ன்றதே நாம இதெல்லாம் இருந்தா சுகம் அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்ப குழந்தைகளுக்கு எது திருப்தினா நல்லா கேளுங்க, ஸ்கூல் போகாம ஆட்டம் ஜாலியா இருக்கிறது தான் திருப்தி அப்படின்னு. ஆனா அதுக்கு தெரியறது இல்ல, ஸ்கூல் போனா நல்லா படிச்சா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அப்ப அதுக்கு அந்த புத்தியில இது நமக்கு நல்லதுன்னு ஒத்துக்கொள்ள முடியறது இல்ல. மத்த நேரம் அப்படிதான், யாருமே ஆசைப்பட்டு நான் ஸ்கூலுக்கு போய்த்தான் ஆவேன் யாருமே அழுதது கிடையாது. ஸ்கூல் போக மாட்டேன்றது அத்தனை பேரும் அழுதுருக்கும். ஆனா அதுக்கு தெரியறது இல்ல. அது நினைச்சிட்டு இருக்க, ஸ்கூல்ல போனா மிஸ் ஹோம்வொர்க் சொல்றா, பேசாதேன்னு சொல்றா, கட்டுப்படுத்துறா. அது கட்டுப்படுத்துறது இல்ல, நெறிப்படுத்துறா, வாழ வேண்டிய முறைய சொல்லி கொடுக்கறான். அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நாம என்ன பண்றோம், இதெல்லாம் சுகம் அப்படின்னு தூரத்து பச்சை கண்ணுக்கு கொடுத்து மாதிரி ஒரு கற்பனையில போயிடுறோம். ஆனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வழி இருக்கு, முறை இருக்கு. அது பக்தியில நமக்கு புலப்படும். பக்தி எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, நாம வாழ வேண்டிய முறைய புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அதுக்காகத்தான் பக்தி. பக்தின்றது அவுட் ஆஃப் போக்கஸ் கிடையாது. நம்ம வாழ்க்கை தனி, உலகாயுத விஷயங்கள் தனி, பக்தி தனி, இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு நிட்டோம், கிடையவே கிடையாது. பக்தி தான் அஸ்திவாரம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. மெட்டீரியல் வேர்ல்ட், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு அப்படி பிரிச்சு விட்டா, இந்த ரெண்டு பாதையெல்லாம் கிடையாது, ஒரே பாதை தான். பக்தி பாதையில போனாலும் டெய்லி சாப்பிட்டு தான் ஆகணும். பெரிய ஞானியா இருந்தாலும் பிக்ஷை எடுத்திருக்காங்க, காண கிடையாது. ஆதிசங்கர பகவத் பாதர் பரம ஞானி தானே, அவரோட ஞானத்துக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் கிடையாது. ஜம்மனு பிரம்ம சத்தியம்னு சொன்ன ஞானி. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் அப்படின்னா சாப்பிடணும், தூங்கணும், இதெல்லாம் பண்ணும். அவரும் பண்ணிட்டு தான் இருந்தார். சுவாமி ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம் பரம ஞானி, அவரும் போய் பிக்ஷை எடுத்துட்டு இருந்தார் ஸ்ரீரங்கத்தில். சுவாமி ராகவேந்திரர், சுவாமி விவேகானந்தர் சமீபத்தில் பார்த்தது, ரமண மகரிஷி, காஞ்சி மகா பிரியமா, அவள்லாம் பிக்ஷை எடுத்துட்டு இருந்தா, ஏகாதசி விரதம் இருந்தா, அவள்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லயே இருந்தவா தான். ஆனாலும் அவளும் சாப்பிடணும், அவளுக்கும் மலமூத்திர விசர்ஜனம் உண்டு, அவளுக்கும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தது. அவளுக்கும் ஜனனம் மரணம் ஆரோக்கியம் வியாதி எல்லாமே இருந்தது. அதனால ரெண்டு பிரிக்கவே முடியாது. அப்ப இந்த வாழற வாழ்க்கையில ஒரு திருப்தி உண்டாகும், அதற்குத்தான் இந்த பக்தி. நாம செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்னன்னு நமக்கு உள்ளுக்குள்ளே என்று புரியணும். பத்து பேர் சொல்றதுனால நம்ம ரியலைஸ் பண்றதே கிடையாது, ஞாபகம். பத்து பேர் சொல்றதுனால யோசிக்கிறோம், அப்புறம் உள்ளுக்குள்ளே புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒத்துக்கிறோம். எந்த ஒரு விஷயமுமே சரி, அம்மா தீ சுடும் சொடாதே அப்படின்னா தொட்டுத்தான் பார்க்கிறோம். தொட்ட பிறகு, அனுபவிச்ச பிறகு, அப்பா இனிமேல் தொடக்கூடாது, பட்டறிவு அப்படின்னா, அனுபவம் குரு அப்படின்னா. உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் புரிஞ்சுடுத்து அப்படின்னா அதுல தெளிவா இருக்கும். இந்த உள்ளுக்குள்ளேந்து ஒருத்தன் நமக்கு வழி காட்டிகிட்டே இருக்கான், இதை பண்ண, இதை பண்ணாது, இது சரி, இது தப்பு, இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பக்தி. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது சரியா தவறா, இது எந்த காரணம் கொண்டு நடக்கிறது, ஒரு சமாதானமா இருக்கிறது, இதுக்காகத்தான் பக்தி. நன்னா புரிஞ்சுக்கோங்கிறது. டெய்லி ஒரு பத்து மணி சுவாமிக்கு பூ போடுறது, டெய்லி நிவேதனம் பண்றது, இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமிய உணர்றதுக்காகவும் அனுபவிக்கிறதுக்காகவும் தான். அதை சொல்லி கொடுக்கறது தான் ஸ்ரீமத் பாகவதம். நீ எப்படி பக்தி பண்ணலாம், நீ எந்த மாதிரி பக்தி பண்ண, இவ்வளவு வெரைட்டியா தான் பக்தி உண்டு. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், சரி இது பக்தியா இல்லையா. ஒரு சிச்சுவேஷன் வந்துடுத்து, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பெரியவாழா அப்படி நடந்துட்டு இருக்கான், ஸோ நாம எப்படி நடந்துக்கிறோம், எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்து இன்னும் மேல வளர்றதுக்காகத்தான் இந்த பக்தி. இந்த ஸ்ரீமத் பாகவதம் அது அழகா சொல்லி கொடுக்க. நைமிஷாரண்யம் அந்த இடத்துல இருந்தான் இந்த பாகவத கதை ஆரம்பமாக. நைமிஷாரண்யம் 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. பகவான் அந்த இடத்துல காடு ரூபமாவே இருக்கான், ஆரண்ய ரூபம். சரியா, அந்த காலத்துல அங்க கோவில் தான் கிடையாது. நைமிஷாரண்யத்துல பின்னாடிதான் நிறைய கோவில்கள்லாம் கட்டிட்டான். ஆழ்வார்கள் காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா அந்த நைமிஷாரண்யம் காட்டுக்குள்ளவே அவளா தியானம் பண்ணுவா, தவம் பண்ணுவா, சுவாமிய எல்லா பக்கமும் அனுபவிப்பா. ஆரண்ய ரூபம், எப்படி நம்ம திருப்புல்லானின் ஒரு திவ்ய தேசம் இருக்கு ராமேஸ்வரம் பக்கத்துல, அங்க போனோம்னா கோவில பிரதட்சணம் பண்ணோம்னா அஸ்வத்த நாராயணன்னு ஒரு நாராயணன் உண்டு. யார் விஷயம் தெரியாம யாரா போனோம், அஸ்வத்த நாராயணன் எங்க எங்கன்னு தேடிட்டு இருக்கோம். யாரா அஸ்வத்த நாராயணன் அப்படின்னா, அங்க இருக்கிற அரச மரம், இந்த கோவில் இருக்கிற அரச மரத்துக்கு பேர் அஸ்வத்த நாராயணன் பேரு. பிரம்மாண்டமா இருக்கும், இவ்வளவு பிரிச்சுக்கு. அஸ்வத்த நாராயணன் அப்படி சேவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரதட்சணம் எல்லாம் பண்ண அதுக்கு ஸ்லோகம் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி சுவாமி ரூபமா, ஆரண்ய ரூபமா, பத்மநாபோ மரப்பிரபுகுன்றது இல்லையா, பூந்தான் அமரப்பிரபுகுன்னு தான் சொல்லணும், மரப்பிரபு மரப்பிரபு அப்படின்னா. இன்னைக்கும் கருங்குளம்னு ஒரு இடம் இருக்கு திருநெல்வேலி ஜில்லால, தாமிரபரணி ஆற்றங்கரையில, திருநெல்வேலியிலேருந்து ஆழ்வார்க்கு திருச்செந்தூர் போற வழியில ஒரு சின்ன ஒரு மலை, அந்த கருங்குளம் அப்படின்னு ஒரு கிராமம், சின்ன கிராமம். அந்த கருங்குளத்துல சீனிவாச பெருமாளுடைய சந்நிதி உண்டு, பக்கத்துல இன்னொரு சந்நிதி உண்டு. போனா சீனிவாசன் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருப்பார், கொஞ்சம் ஒல்லியா இருப்பார், பெருசா ட்ரெஸ் பண்ணிருப்பார். என்னடா வித்தியாசமா இருக்காருன்னு பார்த்தா அங்க ரெண்டே ரெண்டு சந்தன கட்டை, அதுக்குத்தான் சீனிவாச பெருமாளுடைய அலங்கார். ஒரு ராஜா ஆச்சரியமா திருப்பதி பெருமாளுக்கு சந்தன கட்டையினால தேர் பண்ணி கொடுத்தான், பல்லக்கு பண்ணி கொடுத்தான். ரெண்டு கட்டை மீந்து போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அப்ப பெருமாள் சொப்பனத்துல வந்து சொன்னார், இங்கேருந்து திருப்பதிக்கு வர ரொம்ப கஷ்டம், என்ன தமிழ்நாடு இல்லை கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கு, நிறைய பேருக்கு திருப்பதி வர முடியல, நீ என்ன பண்ண அந்த ரெண்டு கட்டையை இங்க ஸ்தாபிதம் பண்ணு, இதுல நான் ஆவிர் பலிக்கிறேன்னு. அந்த ரெண்டு சந்தன கட்டையை வச்சுதான் பூஜை அபிஷேகம், எவ்வளவு நாள் தண்ணி விட்டா உளுத்து போயிடும் இல்லையா, இன்னி வரைக்கும் அந்த கட்டை உளுத்து போகல. அந்த கட்டைக்கு அழகா பெருமாள் மாதிரி கண்ணெல்லாம் வச்சு நாமம் எல்லாம் வச்சு பட்டுச்ச வஸ்திரம்லாம் சாத்தி சக்குன்னு பார்த்தா பெருமாள் வித்தியாசமா இருக்காருன்னு தோணும். அப்புறமா பார்த்தா ரெண்டே ரெண்டு சந்தன கட்டைக்கு பெருமாளுடைய அலங்காரம். அப்ப சுவாமிக்கு ஒரு பலம் உண்டு, எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஆவிர் பவிப்பான். அகோபிலம் போனோம்னா உக்ரஸ்தம்பம்னு ஒண்ணு இருக்கு, பிரகல்லாதம் அதை பார்த்துதான் ஸ்தம்பேன திருஷ்யதே அப்படின்னு, இதுக்குள்ள நரசிம்மன் தெரிகிறான் அப்படின்னா தெரிஞ்சா ஒரு பெரிய பில்லர், அவ்வளவுதான் பில்லர் ராக், அதுக்குள்ள சுவாமி இருக்கு. அப்ப சுவாமி எங்கும் உளன் கண்ணன், இங்கதான் கிடையாது. இந்த நைனிஷாரண்யத்துல பகவான் வெறும் வனமயமா இருக்கும், அப்படியே வன ரூபம், மரமா 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 அப்படியே அந்த காட்டுக்குள்ள போனோம்னாலே முழுக்கவே சுவாமி தான். இப்ப மத்த இடங்கள்லாம் கோவிலுக்குள்ள போய் கர்ப்பகிரகத்துல பார்த்தா தான் சுவாமி, நைமிஷாரண்யத்துக்குள்ள அந்த எல்லைக்குள்ள நுழைஞ்சாலே சுவாமி தான். சரியா நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்ற ஆண்டாள் அழகா நோன்பு நோற்று விரதம் வந்தார், ஏகாட்சி விரதம் அதுக்கு எதுக்குன்னா சுவாமிக்குள்ள நுழையிறது. இந்த நைமிஷாரண்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா சுவாமிக்குள்ள நுழைஞ்சிட்டோம்மா. அந்த ஊர் அந்த இடமே அந்த நைமிஷாரண்யம்ன்ற அந்த ஆரண்யம் அழகா பகவான் சக்கரம் விழுந்த இடம், இந்த நேமி விழுந்த ஆரண்யமான நைமிஷாரண்யம்னு பேர். அந்த இடத்துக்குள்ள போயிட்டோம்னாலே சுவாமிக்குள்ள போயிட்டாமல்தான். ஸ்ரீரங்கம் போறோம், ஸ்ரீரங்கம்னா திவ்ய தேசம் சொல்றோம், ஆனா ரங்கநாதன் எங்கடா இருக்குன்னா உள்ளுக்குள்ள கோவிலுக்குள்ள நுழைஞ்சு கர்ப்பகிரகத்துக்குள்ள போனாதான் ரங்கநாதன். எல்லா கோவிலையும் அப்படிதான், ஆனா நைமிஷாரண்யத்துல மட்டும் அந்த எல்லையிலேந்தே சுவாமி தான். இந்த எல்லையில நம்ம எல்லை வரைக்கும் ஒரு எத்தனை ஏக்கர் உண்டோ அத்தனை ஏக்கரும் சுவாமியுடைய ரூபம். அந்த நைமிஷாரண்யத்துல சௌனகாதி ரிஷிகள், சௌனகர்ன்ற ஒரு முக்கியமான ஒரு ரிஷி, அவர் தலைவரா வச்சுண்டு நிறைய ரிஷிகள்லாம் கலியுகத்துல வரக்கூடிய ஜனங்கள் நன்னார்க்கணும் அப்படின்றதுக்காக சத்ரயாகம் அப்படின்னு ஒண்ணு பண்ற, 1000 வருஷம் நடக்கிற மாதிரி சத்ரயாகம் பண்றார்கள் லோக க்ஷேமார்த்தம். இன்னைக்கும் காலத்துல மழையெல்லாம் பெய்யறது, ஓரளவுக்கு பூமி சுகமா இருக்குன்னா நமக்கு பரிச்சயமே இல்லாத பல ஞானிகள் தபஸ்விகள் இமயமலை திருவண்ணாமலை பல இடங்கள்ல கோவர்ணகிரி அகோபிலம் இந்த மாதிரி திருப்பதி அந்த மாதிரி இடங்கள்ல உட்காந்துன்னு அவ பண்ற தபோபலம் நமக்கு இன்னைக்கும் நன்மை பண்ணிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய மூதாதர்கள்லாம் பல பேர் அன்னதானம் பண்ணியிருப்பான், அந்த பலம் இன்னி வரைக்கும் நமக்கு அன்னம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாம் பக்தி பண்றோம் அப்படின்னா நம்முடைய பலத்தினால இல்ல, ஜீன்ல வந்துருச்சு, நம்ம தாத்தாவோ பாட்டியோ முப்பாட்டனோ பண்ண பக்தி. இன்னைக்கு சகசனாவம் தான் ஜபிக்கணும்னு நம்ம மூதாதிகள் ஜபிச்சிருக்க அந்த பலம் நமக்கு இன்னைக்கும் வராது. சில பேர்லாம் திடீர்னு பக்தியில் அப்படியே நல்லா ஊறி ஒரு நல்ல உண்மை இல்லாம இருப்பான், அப்புறம் ஞாபகம் இருக்கு சின்ன வயசு எங்கள் அப்பா பஜனை பண்ணுவார், சின்ன வயசு எங்கள் அப்பா பூஜை பண்ணுவார், அப்ப தெரியாது ஒரு அளவுக்கு அப்புறமா வாஸ்தவம் இங்க இருந்தா வந்தது அப்படின்றோம். அந்த மாதிரி சௌனகர் போன்ற ரிஷிகள்லாம் அழகா தவம் பண்றான், லோகம் நன்னா இருக்கணும் அப்படின்னு தீர்க்க சத்ரயோகம் அப்படின்னு அழகா பண்ற அனிமிஷே அனிமிஷேத்ரே அப்படின்னு தான் பாகவதம் ஆரம்பிக்கிறது. அந்த அனிமிஷேத்திரத்தை அழகா தபஸ் பண்ணிட்டு இருக்கா, யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சூத பௌராணிக்கர் அப்படின்னு ஒருத்தர் வர, அவர் நிறைய புராணம் எல்லாம் சொல்றார், இவருடைய வக்கீல் டாக்டர் அப்படின்னு அவளுடைய கர்மாவை வச்சுட்டு அவளுக்கு பேர் கொடுக்குற மாதிரி புராணம் சொல்றவர்களை பௌராணிக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார்லாம் இருந்தார், சமீப காலத்தில் இருந்தவான் சொல்றேன் பெரியவா. இன்னைக்கு நிறைய பேர்லாம் இருக்கா, கிருஷ்ணபிரமி அண்ணா பெரியவாள்லாம் பல பேர் இருக்கா, அவள்லாம் பௌராணிக்கர்கள் அப்படின்னு சொல்ல, புராணம் சொல்றவாள் பௌராணிக்கர்கள் அப்படின்பா. அந்த மாதிரி சூத பௌராணிக்கர் அழகா அந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துக்கு வர, வந்த உடனேயே இந்த சவணகர்ஷிகள்லாம் அவருக்கு மரியாதை பண்ணி அவர் உட்கார வச்சு அவருக்கு நல்லா 18 புராணங்கள்லாம் தெரியும், மகாபாரதம் எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது, பல ஆச்சரியமான மகாத்மாக்களோட நீங்க இருந்திருக்க, இந்த கலியுகத்தை ஜனங்கள்லாம் படாத பாடுபடுறா, எதை கேட்டா ஜனங்களுக்கு மோட்சம் கிடைக்குமோ, எது இருக்கிறதுலயே சுலபமோ, எதனாலே ஜனங்களுடைய சகலவிதமான துன்பங்களும் நாசமாகும், அப்படிப்பட்டதான் விஷயத்தை சொல்லுங்கோ அப்படின்னுட்டா. சொல்லிட்டு அவளே குழு மாதிரி கொடுக்கறா. பகவான் இதுக்கு வசுதேவர் தேவகி தந்தையா பிறந்தா அப்படி கேட்டாத்தினாலே பகவான் தான் சொல்லியாங்க, வேற வழியே கிடையாது. உடனே அவளாக தியானம் பண்ணி சூத பௌராணிக்கர் தன்னுடைய குருவான சுகபிரம்ம மகரிஷி கிளிக்கிட்டேந்து பிறந்தவர், ஒரு கிளியுடைய கர்ப்பத்திலேந்து வந்தவர் தான் சுகபிரம்ம மகரிஷி. எங்கேயாவது ஒரு கிளி முகத்தோட ஒரு சாதுவோட போட்டோ பார்த்தேன்னா அதுதான் சுகபிரம்ம மகரிஷி. சுகபிரம்ம நாடி யோசனா ரொம்ப ஃபேமஸ். எங்கேயாவது கிளி முகத்தோட ஒரு சாது இருக்கா போட்டோ இருக்குன்னா அதான் சுகபிரம்மம். குதிரை முகத்தோட இருந்தார்னா தும்புரு. இப்படி நிறைய பேர் உண்டு, ஒவ்வொரு இன்னொருத்தர் உண்டு. பார்த்தா இடுப்பு வரைக்கும் மனுஷ முகம், மனுஷ உடம்பு இருக்கும், இடுப்புக்கு கீழே புலிக்கால் இருக்கும், வியாக்ர பாதர்னு பேர். அவர் நல்லா சிவபூஜை பண்றவர். சிவபெருமான பூஜை பண்றதுக்கு பூ பிரிக்கிற ஏரியா எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏறாம நல்ல காலம்னு சிவபெருமான் அழகா புலியோட காலை கொடுத்துட்டா கடக்கட கடவுள் மறந்தான் ஏரி எல்லா பூமி பிரிச்சு பூஜை கொடுப்பாரு. அதுக்காகவே வியாக்ர பாதம். இப்படி ஒவ்வொருத்தரும் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம். தப்போ பலத்தினால எதை வேணாலும் அடைய முடியும். நம்ம கையில பணம் இருந்தா நல்ல ஸ்மார்ட் போன் வாங்குறோம் இல்லையா, அவ்வளவுதான். பணம் ஜாஸ்தியா இருக்கு ஜாஸ்தியா இருக்கு ஜாஸ்தியா இருக்கா ஸ்மார்ட் போன் எல்சிடி எல்இடி 32 inch 100 inch தான் வாங்குறோம் இல்லையா. அதே மாதிரிதான் தப்போ பலம். பணத்தினால இவ்வளவு விஷயம் நடத்த முடியும்னா தபஸ் அதை விட பெருசு. மனசுக்கு அத்தனை பலம் உண்டு. இந்த தபோபலம், தபோபலம் அப்படின்னா ஏகாகிர சிந்தனை, பகவத் சிந்தனை பண்ணி 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 இந்த அஷ்டமா சித்திகள் எல்லாம் வந்துடும். அனிமா மகிமா லஹிமா கனிமான்னு அழகா உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கக்கூடிய ஒரு பலம். நம்ம எல்லாம் அவன் ஓடி 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 தேடிட்டு இருக்கோம், ஓடி ஓடி அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சரியா, எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த உள்ளுக்குள்ள உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது பல விஷயங்கள் தானாகவே நடக்க ஆரம்பிச்சது. நம்ம என்ன பண்றோம், என் முயற்சினாலே நடந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். பகவான் இஷ்டப்படி விட்டுட்டோம் அப்படின்னா ஆச்சரியமா பகவான் எல்லாத்தையுமே பார்த்துப்பார். அதுதான் வேணும் மனுஷாளுக்கு. அழகா அந்த சூத பௌராணிகர் தன்னுடைய குரு சுகபிரம்ம மகரிஷிய தியானம் பண்ணார். தியானம் பண்ணிட்டு கையை ஊப்பிட்டு சொல்றார், ரொம்ப அழகான கேள்வி கேட்டு ரொம்ப வசதியானது ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதம்ன்ற கிரந்தம் ரொம்ப வசதியானது. இதை கேட்டுவிட்டா மக்களுக்கு போதும், ஏழே நாள்ல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றம் உண்டாகும். அது எப்படி, என்ன கண்கட்டு வித்தியான கண்கட்டு வித்தியில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம புத்தியிலையும் சரீரத்திலையும் மனசுலையும் உண்டு. நம்ம பாசிட்டிவ் ஆயிடுனாலே பாதிக்கு பாதி டென்ஷன் குறைஞ்சாச்சு. நம்ம எல்லாருக்குமே பாசிட்டிவா திங்க் பண்றது இல்லை, ரொம்ப ஈஸியா கெடுதல நினைக்கிறோம், ரொம்ப ஈஸியா கெடுதல் நினைக்க வந்துடும். ஆனா பாசிட்டிவா நினைக்க வரமாட்டேங்க. இந்த பாகவதம் எல்லாம் கேட்டோம்னா இந்த பாசிட்டிவ் திங்கிங் நிறைய வந்துடும், இந்த எனர்ஜி கிடைச்சிடும். முழுக்கவே இந்த பாசிட்டிவ் விஷயங்கள் தான் சேர்ந்தது. இப்போ சுத்தியோட அழகா ரோஜா, நல்ல பன்னீர் ரோஜா, ஆச்சரியமான மல்லிகை, முல்லை, மந்தாரம், தாமரை, துளசி எல்லாம் ரூம் முழுக்க அங்கங்க வச்சிருக்கா அப்படின்னா அந்த மனம் எப்படி இருக்கும், ஐயா நாரதுன்னு யாராவது சொல்லுவாளா, கஷ்டா என்னமா இருக்கு இந்த ரூமே அப்படியே மணக்கிறதே அப்படின்றோம். கற்பூர வாசனை ஜோரா இருக்கு. அப்ப அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அப்படியே நம்மளை நெய்சிலிருக்க வைக்கும். ஆச்சரியமா, இப்போ ஒரு குயில் கூவிண்டே இருக்க வச்சுக்கோங்களேன், ஐயோ நாராசமா கூவிட்டு இருக்கு அப்படி யாராவது சொல்லுவோமா, என்னமா பூ வருதுன்னு ரசிச்சு கேட்போம். அதே ஒரு நாய் குலைக்கிறது, ஆஹா என்னமா குலைக்கிறதுன்னு ரசிக்கவா போறோம், செக் என்ன கத்து தொடர்த்தேரி முதல்ல அப்படின்னு. அப்ப எந்தெந்த சப்தத்துக்கு எந்தெந்த விதமான ஒரு வைப்ரேஷன் போர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, நெகட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன். இந்த பாகவதம் முழுக்கவே பாசிட்டிவ் வைப்ரேஷன். இதுலயும் இரண்ய கசிபு இரண்யாசன் அசுரால பத்தியும் வருது, ஆனா அதுல கூட ரகசியமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு வருது எல்லாத்துலயுமே. அதனால இந்த பாகவதம் தான் சர்வசிரேஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகவதத்தை வேதவியாசர் ஏன் எழுதினார், இதை ஏன் பரிஷித்து மகாராஜன் கேட்டான் அப்படின்னு சொல்லி இந்த சவுனகாத ரிஷிகள் எல்லாம் கேட்கிறான். ரொம்ப சந்தோஷம் இந்த சூத பௌராணிக்கருக்கு. ஏன்னா அவர் உட்கார்ந்து பாகவத கேட்டிருக்கார், தான் கேட்ட பாகவதத்தை நல்லா யாருக்காவது சொல்லணும்னு ஆசை. நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா யார்ட்டையே சொல்லணும்னா தலை பிடிச்சிடும் நமக்கு. எங்களுக்கு அதான் பிரச்சனையே, டெய்லி சத்தங்க வந்து அப்பாவான் இருக்கும். இல்லைன்னா ஐயோ நீங்க நல்ல விஷயம் சொல்லலையேன்னு ஒரு டென்ஷன் வந்து அதுக்காக வாட்ஸ்அப்லாம் சத்தங்க அனுப்பிட்டு இருக்கும், எப்படியாவது சொன்னா நல்லது தான் நல்லா சரி அப்படின்னு. அப்ப அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப சௌகரியம், ரொம்ப நல்லது. ரொம்ப ஆனந்தமா ஆரம்பிச்சுட்டார் வேதவியாச. ஜெய் போலோ வேதவியாச பகவானுக்கு ஜெய். இந்த பாகவத்தை நிறைய ரிஷிகள், நிறைய பாகவதா, நிறைய பகவானுடைய அவதாரங்கள் எல்லாம் மாத்தி 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 வந்துட்டே இருக்கு. இந்த பாகவதத்தை சூத பௌராணிகர் நைமிஷாரண்யம்ன்ற இடத்துல உட்கார்ந்துண்டு சவணகர் போன்ற ரிஷிகளுக்கு சொல்ற, இப்படிதான் பாகவதம் ஆரம்பம். அடுத்து இந்த சூத பௌராணிகர் இந்த பாகவதத்தை ஏன் எழுதினார், யார் எழுதினார், எப்படி எழுதினார்னு அந்த ரீசன் சொல்றாரு. இன்னும் பாகவத ஆரம்பத்தை இதெல்லாம் வந்துட்டு அப்ப அழகா அவர் வேதவியாசருடைய சரித்திரம் சொல்றார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே ஸ்வயம் விஷ்ணுவே வேதவியாசரா அவதாரம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. சகசிரநாமம் முதற்கொண்டு எல்லாத்திலையும் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மசம் வந்தே சுகதாதம் தபோனிதின் அப்புறம்தான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு. சக்தே பௌத்திரம கல்மஷம், சக்தின்ற ஒருத்தருடைய கொள்ளு பேர். சக்தே பௌத்திரம கல்மஷம், கல்மஷமே இல்லாத பராசராத்மஜம் வந்தே, பராசரருடைய ஆத்மஜம், பராசருடைய பிள்ளைன்னு அர்த்தம். சக்தியுடைய கொள்ளு பேரன் பராசருடைய பிள்ளை. சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதின் சுகதாதம் சுகபிரம மகிழ்ச்சியோட அப்பா தபோநிதின் நல்ல தபசு நிதி வைத்தவாடினி மாதிரி தபோநிதியா. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணு, அதாவது தாத்தா அப்பா இவர் இவர் புள்ள ஃபேமிலியே பகவத் விஷயத்துல என்ன ஒரு பலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க அந்த குடும்பத்துல. அப்ப இந்த வேதவியாசர் யாருன்னா ஒரு மீன்காரிக்கு பிறந்த குழந்தை. தபசு பண்றதுக்கும் பகவானுடையத்துக்கும் குலமோ ஜாத்தியோ முக்கியமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் பக்தி பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் தபசு பண்ணலாம், யார் வேண்டுமானாலும் பகவான் அடையலாம். இந்த காலத்து குழந்தை எல்லாமே ஸ்மார்ட் போன் வச்சு விளையாடுறது, எல்லாம் எட்டாவது பத்தாவது படிக்கிறது, அதுக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம், அது ஒண்ணு சம்பாதிக்கணும். ஆனா அப்பா வாங்கி கொடுத்தா 15,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் போன் வச்சுருக்கு, 15,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் போன் வச்சு பலம் இருக்கணும், எங்க அப்பா இருக்க வாங்கி கொடுத்தாரு அவ்வளவுதான். அது போல பக்தி பண்ணியாச்சுன்னா யார் வேண்டுமானாலும் பகவான் அனுபவிக்கலாம், அதுக்கு ஒரு தகுதியே வேண்டாம், தகுதியே வேண்டாம். பிச்சைக்கார கஷ்டப்பட்டு ஒரு 10,000 ரூபாய் சேமிச்சுட்டானா அவங்க கூட ஸ்மார்ட் போன் வாங்கி வச்சுன்னு இன்டர்நெட் இருந்து அவனும் சேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அவ்வளவுதான். பேஸ்புக் நீ எல்லாரும் வச்சிருக்கா, யாரு வச்சிருக்கா யாருக்குமே தெரியாது, எல்லாரும் வரவா போடவா எல்லாரும் வச்சிருந்துருக்கோம், எதுக்கு எதுக்கு ஒண்ணும் புரியல, எல்லாரும் வச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு யார் உண்மையானாலும் தெரியாது, அவங்ககிட்ட இருக்கு வச்சிருக்காங்க. அது போல பக்தியும் நாம ஜபமும் பகவத் தியானம் எல்லாருக்கும் பொது. இந்த வேதவியாசர் அழகா சரஸ்வதி நதி தீரத்துல ஒரு சந்தர்ப்பத்துல உட்கார்ந்து இருக்கா. சரஸ்வதி நதி ரொம்ப முக்கியமான நதி, நிறைய பேர் தேடி இருக்கா சரஸ்வதி நதி எங்க எங்க எங்க. திரிவேணி சங்கமத்த சரஸ்வதினு சொல்றோம், ஆனா இப்ப கங்கா மாதிரி யமுனா மாதிரி பிரத்யக்ஷத்துல சரஸ்வதி தெரியறது இல்ல, பிரத்யக்ஷமா அது ஓடிட்டு இருக்கா துங்கபத்ரா மாதிரி. அட்லீஸ்ட் இந்த பாதையாவது தெரியணும் இல்லையா, இப்ப பாலாறு எல்லாம் தண்ணி ஓடல, ஆனா பாதையாவது இருக்குதோ, இதுதான் பாலாறுன்னு சொல்லுவாங்க, பாலாறு மணல் தான் இருக்கு, தண்ணி இல்ல. அந்த மாதிரி ஒரு தடயமே இல்லாத ஒரு ரகசியமான நதி சரஸ்வதி நதி. அந்த சரஸ்வதி நதி தீரத்துல அழகா ஒரு நாள் வேதவியாசர் உட்கார்ந்துட்டு இப்படி தியானம் பண்றார். வேதத்தை வியாசம் பண்ணதுனால வேதவியாசர், வியாசர்னா எடிட்டர், ஒரே வேதத்தை நாலா பிரிச்சார், ரிக் யஜு சாம அதர்வணம் அப்படின்னு பிரிச்சுட்டார். அதுக்கப்புறமா தான் இந்த வேத ரகசியங்கள் எல்லாருக்கும் புரியணும்னு மகாபாரதமா எழுதின. மகாபாரதங்கள் ஸ்வயம் 5வது வேதம் அப்படிதான் காண கிடைக்கிறது. அதுக்கப்புறமும் கூட வேதவியாசருக்கு ஒரு திருப்தி இல்லை, அவருடனே பகவான தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவன் சொல்றாங்க என்னமோ தெரியல மனசே சரியில்லைதான், இந்த அதிருப்தின்ற அவனுக்கு என்னமோ தெரியல மனசே சரியில்லை அப்படின்னு, மனசே சரியில்லை அப்படின்னா உடனே பகவான் கிட்ட தியானம் பண்ணி கேட்க. நம்ம என்ன பண்றோம், மனசே சரியில்லைன்னா ஏதோ விபரீதமா நடக்க போறது சம்திங் அப்படின்னு, அவ்வளவுதான். அப்படி இல்லை, பகவான் சொல்றான் நீ பண்ண வேண்டியதை பண்ணு, இது உனக்கு தேவையில்லை, இது உனக்கு அனாவசியம், நீ பாடுக்கு இது, நீ பாடுக்கு பக்தி பண்ணு. பல சந்தர்ப்பங்கள்ல அவனுடைய அந்த குரலை நாம தள்ளி விட்டுடுறோம், அதுக்கு விலை கொடுக்கறது கிடையாது. நம்ம ஆசைக்கு கொடுக்கற மரியாதை உள்ளுக்குள்ளேந்து பகவான் பேசுறத நம்ம கேட்க மாட்டேங்க, அந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கணும், அந்த மரியாதை கொடுக்கணும். சில குழந்தைகள் எல்லாம் டிவி பாக்குறதுக்கும் சினிமா பாக்குறதுக்கும் கொடுக்குற மரியாதையை ஸ்கூல்ல டீச்சர் சொல்றதுக்கு ஆத்துல அப்பா அம்மா சொல்றதுக்கு கேட்கறதுக்கலாம் இல்லவே இல்லையா. ஸ்கூல்ல சொன்னா கஷ்டமா இருக்கு, அப்பா அம்மா சொன்னா கோபமா வருது, ஆனா டிவியில யாராவது சொல்லிட்டாலும் நல்லா இருக்கு, சினிமா பார்த்தா நல்லா இருக்கு, கார்ட்டூன் பார்த்தா நல்லா இருக்கு. எப்பவுமே அப்படிதான் மனுஷாளுக்கு, அவளுக்கு எது நல்லதோ அது பிடிக்காது. டாக்டர் யாராவது பேஷண்டா இருக்கா, உப்பு குறையணும், சக்கரை குறையணும், பிடிக்காது. நல்லது இல்லையா, என்னைக்குமே நல்லது பிடிச்சு நம்ம ஏத்துன்றதே கிடையாது. வேற வழி இல்லாம தலையெழுத்து போர்ஸ் பண்ணி திணிச்சால் ஒழிய நல்லதுன்ற ஒரு விஷயத்த ஆஹா எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு யாராவது கேட்டுருக்கோமா? பீசாவும் பர்கரும் வாங்கி சாப்பிட கூட்டு அளம் போகுது. ஒரு கேப்பன் கூட யாரோ பிடிக்க போறாள், சேப்பா கஞ்சி யாரை குடிப்படா, உளுத்தமாவை கஞ்சி அடி, கேழ்வரை கஞ்சி யாரை குடி, நான் சொன்ன காம்ப்ளான் குடிக்கிறேன், பூஸ்ட் குடிக்கன்றது இல்லைய, அடே கேழ்வரை கஞ்சி நல்லது நீங்க குடிக்கோ அப்படின்றது. எது நல்லதோ அந்த வஸ்துவுக்கு எப்பொழுதுமே ஒரு விலை குறைச்ச லோகத்தினுடைய சுவாவம் அப்படி. அந்த மாதிரி சமயத்துல வேத வியாசம் தியானம் பண்றார், என்னமோ என் மனசு சரியில்லை, ஏன் மனசு சரியில்லை, ஏன் மனசுல ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய பகவான் திருப்தி ஆகல. நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பகவான் இருக்கான், எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு, அந்த தெய்வம் திருப்தி ஆகணும். அப்ப எனக்குள்ள இருக்கிற பகவான் திருப்தி ஆகல. இப்ப ஏன் திருப்தி ஆகல யோசனை பண்ணி பார்த்தாரு தெரியல. உடனே பகவானுடைய நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். வேதவியாசருக்கே இதான் வழி, நன்னா புரிஞ்சுக்கோங்க. மனசுல ஒரு அதிருப்தி வந்துடுது அப்படின்னா உடனே கடகட கடகட அந்த ஏன் 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 யோசிக்கிறத விட்டுட்டு நாம ஜபம் பண்ணும். நம்ம எல்லாம் இந்த பிரச்சனையை யோசிக்கிறத மகா கிட்டிக்காரம், பிரச்சனையை இது ஏன் இது ஏன் இது ஏன் இது ஏன் இது எப்படி தீரணம்ன்றது புரியும். எப்பொழுதுமே பிரச்சனை பூட்டு மாதிரி பெருசா தான் இருக்கும், சொல்யூஷன் சாவி மாதிரி சின்னதா தான் இருக்கும். பூட்டு செய்து சாவி இருக்கும் அவசியமே கிடையாது, சாவி நூண்டுதான் இருக்கும். நம்ம எல்லாரும் பிரச்சனையை யோசிக்கிறோம், யாருமே தீர்வை யோசிக்கிறது இல்லை. இந்த தீர்வையும் நாம நினைக்கிறோம் நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய வாக்கு சாத்துரியத்தினாலே, நம்முடைய போராட்டத்தினாலே அடைய முடியும். அப்படி இல்லவே இல்லை. நம்ம நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறது எப்பொழுதுமே தயாரா இருக்கும். கஷ்டப்படுத்திக்கிறதுக்காக லைஃப் கிடையாது, ரிலாக்ஸ்டா ஹாப்பியா என்ஜாய் பண்றதுக்காகத்தான் லைஃப். நன்ன மனசுல வாங்கி வச்சுக்கோம். அபாரான் இருக்கணும், பசிக்கும் போது சாப்பிடணும், வேர்க்கும் போது குடிக்கணும், பகவான நினைக்கணும், இவ்வளவுதான் லைஃப். ரொம்ப எல்லாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே கூடாது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப பயங்கரமா யோசிச்சு பயங்கரமா யோசிக்கிறோம், பயங்கரமா யோசிச்சு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம். வேதவியாசர் ரொம்ப பெரியவர், ஸ்வயம் விஷ்ணு ரூபம், வேதத்தை பிரிச்சவர், மகாபாரதத்தை எழுதினார். அவருக்கே பார்த்தார் ஏன் ஏன் யோசிக்கவே இல்லை. அவர் பாடு உக்காந்தார், பகவன் நாமத்தை ஜபிச்சார், பகவன் நாமம். அதனாலதான் ஆதிசங்கர் பகவத் பாத சொன்னார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ ஜனங்களே, பகவத் பஜனை பண்ணுங்க, என்ன கஷ்டம் இருக்கு, என்ன இல்லை பிரச்சனை இருக்கு, ஒன்றும் இல்லை. என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் நாமம் ஜபிக்கலாம், எல்லா இடத்துலையும் ஜபிக்கலாம். அதுக்கு அபவித்திரம்னு ஒன்று கிடையாது. பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்கள ஆனாம் சமங்கலம் சொல்றோம் இல்லையா, ரொம்ப அழகா சொல்றோம். ரொம்ப பவித்திரமானது, எந்த இடத்துலையும் அதுக்கு அபவித்திரம்ன்ற ஒன்று வரவே வராது. அபவித்திரம்ன்றதே கிடையாது, வைரத்துக்கு கூட தோஷம் உண்டு, நாம ஜபத்துக்கு தோஷமே கிடையாது. அழகா ஜபிக்கணும் அவ்வளவுதான். அப்ப பாக்குற தெரியும் உட்காந்து நாம ஜபம் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவர் அப்படி ஜபிச்சுட்டே இருக்கார், ஆனந்தமா நாராயண நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்கார். ஜபிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நாராயண 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 நாராயணன் யாரோ வந்துட்டார். டக்குனு கண்ணை திறந்து பாக்குற எதிர்க்க நாரத மகரிஷி. நம்ம நாம ஜபம் ஜபிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வழியில நமக்கு நமக்கு வேண்டியதை சுவாமி நடத்தி கொடுத்தார். நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும், யாராவது நமக்கு வழிகாட்ட எங்கிருந்தாலும் தேடிட்டு வருவார். நான் சுய அனுபவத்தில் நான் சொல்றேன், நீங்க பாடு விட்டுருணும், பகவானேன்னு விட்டுட்டோம்னா எங்கிருந்தோ வந்து கிருப பண்ணுவான். அது எப்படி பண்ணுவான் ஏது பண்ணான்னு தெரியல, ஆனா நிச்சயமா நடக்கும். எங்கள் ஆனந்த பாஷம் வேதவியாசருக்கு, ஏன்னா நாரதர் குரு, நாரதர் வந்தவனே எழுந்து உட்கார வச்சு அழகா நமஸ்காரம் பண்ணி அவர் பாதத்தெல்லாம் அளந்த ஜலம் கொடுத்து, கையெல்லாம் சுத்தி மண்ணிக்கு ஜலம் கொடுத்து, அர்த்தியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு வேதவியாசர் கை ஊப்பிட்டு உட்கார்ந்தார். கண்கள் ஆனந்த கண்ணீர், ரொம்ப சர்ப்ரைஸ் இது, பெரியவாள்லாம் கிடைக்கிறோம்னா சர்ப்ரைஸ், திடீர்னு மாத கடவுள் கட்டி காஞ்சி மகாபிரிவா நிற்கிறார்னா சர்ப்ரைஸ் தானே. மகாபிரிவா திடீர் வந்துட்டாருனா எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, வார்த்தையில வந்திக்க முடியுமா? சரி அடுத்த ராத்திரி சொப்பனதா ரமண மகிழ்ச்சி நான் உங்க காலத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அப்படி இருக்கும். விவேகானந்தமா வரேன் அப்படின்னு, ராமானுஜர் வரேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சர்ப்ரைஸா வந்துட்டார் நாரத மகிழ்ச்சி. வருவாருன்னா வருவார், நமக்கு அந்த தாபம் இருந்தா, உங்களுக்கு இன்னைக்கும் ஆசை இருந்ததுன்னா நீங்க பிரார்த்தனை பண்ணலாம், நாரத மகிழ்ச்சியை பிரத்யட்சமா பார்க்க முடியும். ஆனா நீங்க சினிமா டிவியில பாக்குற மாதிரி நாரத மகிழ்ச்சி இருக்க மாட்டாங்க, நான் கன்ஃபார்மா சொல்லிடுறேன். தலையில ஒரு ஏரியல் எல்லாம் வச்சிருந்து அப்படின்னா கிடையாது, வேணுமோ தலைவர் கொண்டையை போட்டு அதுக்கு மேல இப்படி நிக்க வச்சு இந்த மாதிரி நாரதர் எங்க இருந்தா எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலயும் நான் அப்படி படிச்சதும் இல்லை கேட்டதும் இல்லை. நாரதர் கையில அந்த வீணையை வச்சுட்டு இருப்பார், நாமகம் கீர்த்தனம் பண்றார், இப்படி வளைவர். இப்ப தலைவர் இப்படி கொண்டையை வச்சு அதுல ஒரு ஏரியில் வேற வச்சிருவான், தங்க நின்று அதுல ஒரு ஒத்த பூவை வேற தூக்கி வச்சிருப்பான் டிஷாண்டன மாதிரி. அப்படிலாம் நீங்க சினிமால டிராமால பாக்குற மாதிரி நாரதர் கிடையாது. அவர் அழகா இருப்பார், பல பல படம் சொல்லிப்பார், அதெல்லாம் சொல்ல முடியும், அவ்வளவுதான். இதுக்குமா நான் வர்ணிக்க மாட்டேன். நீங்க தியானம் பண்ணி நாரதர் சும்மா கேளு கூட, யாரையாவது பார்க்க ஆசைப்படுற கேட்டு வைக்க கூட, காசா பணமா நாரத மகிழ்ச்சியை பார்க்கணும் கிருஷ்ணா சொல்லி வைங்க. என்னைக்கா ஒரு நாள் தெரியும் பயமுத்திரமா இருப்பார், ரொம்ப அழகா இருப்பார் நாரதர், ரொம்ப பரம பவித்திரமானவர். அவரால் நம்ம மாத்தி வந்தாருன்னா அவ்வளவு பெரிய பாக்கியம். கூப்பிடது இல்லையா நம்ம தைரிய ராத்திரி படுத்தும் போது ரெண்டு காதல் எழுந்தோன்னு எங்க காதுக்கு நீங்க வாங்குவோம். ஒரு நாள் ராமானுஜர் கூப்பிடுங்க, ஒரு நாள் ஆதிசங்கர் பகவத் பாதரை கூப்பிடுங்க, ஒரு நாள் சுவாமி விவேகானந்தரை கூப்பிடுங்க, ஒரு நாள் ரமண மகரிஷியை கூப்பிடுங்க, ஒரு நாள் ஆசிரியமா காஞ்சி மகாபிரிவாவோட கூப்பிடுங்க. மனசுக்குள்ள சொல்லிட்டே வந்தேன்னா என்னைக்காவது ஒரு நாள் சத்தியமா வருவார்கள். ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், மகாத்மாக்கள்லாம் குழந்தை மாதிரி இந்த குழந்தை ஆதி வாங்கி அப்படி ஆசையோட கூப்பிட்டா ஓடி வந்துருவா. மகாத்மாக்கள் நம்முடைய கிரகத்துடைய எதையுமே பார்க்கறது இல்லை, நம்ம மனசை மட்டும்தான் பார்க்கிறார். இந்த நாம ஜபம் ஜபிச்சுட்டோம் அப்படின்னா தெய்வம் மனுஷ ரூபேன, யார தெய்வம் மனுஷ ரூபேன்னு சொல்லுவோம், மகாத்மாக்கள் தான் தெய்வம் மனுஷ ரூபமா இருக்கா. நிறைய பேருக்கு காஞ்சி மகாபரிவா அப்படி அனுகிரகம் பண்றோம். நிறைய பேர் ஆத்துல அழகா ஒரு பாட்டியை வாத்துக்கு வரணும்னு ஆசை, அந்த பேரன் கேட்கிறான், பாட்டி பெரியவா நம்ம மாத்தினா வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு. அவரு பாட்டிக்கு அதெல்லாம் நடக்குமாடா கண்ணா, அவர் எவ்வளவு பெரியவர் வரமாட்டார் அப்படின்றான். அதனால பெரியவா அந்த திருவழியா போறவர் நேரம் ஆத்துக்குன்னு நினைச்சுட்டார். யாருக்கும் ஒன்றும் புரியல, ஃபிஷ்ஷா இருக்கும் எதுக்கு நுழைகிறார் அப்படின்னு உள்ள போய் நுழைஞ்சுட்டு அந்த பாட்டியை பார்த்து கேட்டார், பேரன் கேட்டான்னா வருவேன்னு சொல்ல வேண்டாமா, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறா, எனக்கு என்ன கஷ்டம் உங்க காலத்துக்கு வர்றது அப்படின்ட்டான். அந்த பாட்டி கதறி ஆகிறா, சபோ இது என்ன இது அப்படின்னு சத்தியம். அது நேரத்தை கூட கூப்பிடல, இந்த குழந்தை கேட்டா பாட்டி இது முடியாதுன்னுட்டா, ஆனா அவருக்கு தெரிஞ்சு வந்துட்டா பிரத்யக்ஷம் நிஜமா. அப்ப நம்ம கூப்பிடது இல்லை இல்லையா, எத்தனை தடவை கூப்பிடுவோம் சொல்லுவோம், எத்தனையோ தடவை நார்மல் கதை கேட்டுருவோம், நார்மலே ஒரு நாள் என் காலத்துக்கு வாங்கணும் கூப்பிட்டுருக்கல, ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போவோம் கூப்பிட்டு போவாங்க, ஒரு ஆண்டு காஃபி வேண்டாம் வேற தான் கொடுக்கலாம், கூப்பிடலாம் தப்பே கிடையாது. காஞ்சி மகாபெருவாவை கூப்பிட்டு பாருங்க சத்தியமா வருவார். இன்னைக்கு பல பேராத்துக்கு வந்துட்டு தான் இருக்கார் சுவாமி ராகவேந்தர், இன்னைக்கு பல பேர் கிரகத்துக்கு வந்துட்டு இருக்கார் சன் துக்காரம் மகாராஜ், வந்துட்டு தான் இருக்கார் நாமதேவர், வந்துட்டு தான் இருக்கார். எத்தனை பேர் நான் சொல்றேன், எவ்வளவு ரிஷிகள் இன்னைக்கும் விஸ்வாமித்திரர் உண்டு, இன்னைக்கும் வசிஷ்டர் உண்டு, எத்தனை தடவை பாகவதம் கேட்டு வேண்டிய எத்தனையோ விஷயம், வேதவியாசர் எத்தனை பேர் கூப்பிடுவோம். சரியா குரு பூர்ணிமா கொண்டாடுறதே வேதவியாசருக்காகத்தான், ஆனா ஒருத்தர் வேதவியாசர் இதுவரைக்கும் இன்வைட் பண்ணி நான் பார்த்தது இல்லை. பாகவதம் வாசிக்க தெரிஞ்சவாலும் சரி, திருவாங்கத்துல வேதவியாசர் சந்நிதிக்கு போறவாலும் சரி, வேதவியாசர் ஆத்திக்கு வாங்கோன்னு கூப்பிடுறதே கிடையாது. அதுதான் பாகவதம் வாசிக்கிறவா கூப்பிடணும் ரொம்ப தப்பு, கூப்பிடுறதே கிடையாது. நம்ம தான் வேதவியாசர கூப்பிட்டே ஆகணும், சகசனம் வாசிச்சாலும் வேதவியாசர் தான் முதல்ல, எல்லாருமே கூப்பிடணும், பெரியவாழ்ல வாங்கோன்னு கூப்பிடணும், நாமஜபம் பண்ணணும், வேதவியாசரை கூப்பிடணும், வால்மீகி மகர்ஷி அவளெல்லாம் கூப்பிட்டு அவளோட பேசணும், வாழ்க்கை எப்படி கடத்திட்டு போகணும், வால்மீகியை கூட்டு எப்படி கதை எழுதணும்னு சொல்லுவோம், அப்படியே அவர்கிட்ட கேட்கணும். வேதவியாசர் உங்களுக்கே குழப்பம், அவர் நேரடியாக கேட்கணும், எத்தனை நாள் தான் கதையே கேட்டுட்டு இருக்காரு. அழகா வேதவியாசர் முன்னாடி நாரதர் வந்து உட்காந்துட்டா, இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப அழகா நாரத மகரிஷி கேட்கிறார், என்ன வேதவியாசரே மனசு ஏதான சஞ்சலமோ, வேதத்தை பிரித்து மகாபாரதம் எழுதின பிறகும் குழப்பமோ அப்படின்னா செய்ய கூப்பிட்டார். ஆமா ஏன்னு எனக்கு தெரியல, என் மனசுல ஒரு திருப்தி இல்லை, என் மனசுல ஒரு சமாதானம் இல்லை. அப்ப நாரதர் சிரிச்சுட்டே சொன்னார், மகாபாரதம் ரொம்ப சண்டையா எழுதிட்டீரோ, ஒரே சண்டை ஏமாத்து சகுனி ரொம்ப விஸ்தாரமா வர்ணிச்சுட்டே போல இருக்கு, அது எந்தெந்த விஷயத்த எவ்வளவு தூரம் வர்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு, ஒரு எல்லைக்கு மேல அதை வர்ணிக்கப்படாது. சில சமயத்தை நமக்கு வயிறு ரொம்ப ப்ராப்ளமா இருந்துருக்கும், மோஷனே போகாம இருக்கு மூணு நாள், அதுக்கப்புறம் அவருக்கு மறுசான் போயிடும் அப்பா ஆஹா அப்படின்னு, அதுக்கு ரொம்ப விஸ்தாரமா யாரை வர்ணிச்சுட்டு இருப்பாளா, அது அவ்வளவு அபாரா இப்பதான் நிம்மதியா இருக்கும் வர்ணிப்போம், அதே நல்ல ஆகாரம் சாப்பிட்டோம்னா அதை வர்ணிப்போம், பா இட்லி எப்படி இருந்தது மல்லிப்பூ மேல அந்த மாதிரி மலம் போடுறதை அதை வர்ணிக்க முடியுமா, நல்லா இருக்குமா, எந்தெந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் வர்ணிக்கணும் அப்படின்னு ஒரு நெறிமுறை இருக்கு. மகாபாரதம் ரொம்ப விஸ்தாரம், 1.5 லட்சம் ஸ்லோகம், அவ்வளவு பெருசா, நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, தர்மம் கொட்டி இருக்கு. மகாபாரதம் நடுவில் சொன்னோம்னா எங்க எந்த இடத்துல கதை போயிட்டு கண்டுபிடிக்க முடியாது, பாகவதம் ராமாயணம் கூட இதுக்கு அடுத்து என்னன்னு ஒரு ஜட்ஜ் பண்ணிடலாம், மகாபாரதம் இல்லை. அதனால இன்னி வரைக்கும் எத்தனை வாட்டி மகாபாரதம் சீரியல் தான் புதுசா பாக்குற மாதிரியே இருக்கு, இந்த கதையெல்லாம் உண்டா இல்லையா நமக்கே தெரியல. சில கதைகள்லாம் பூசாவதெல்லாம் என் கேட்கிற பூசாவத மகாபாரதம் இந்த மாதிரிலாம் உண்டா நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. யாருக்குமே மகாபாரதம் ஒழுங்கா உள்ளபடி தெரியாது. ரொம்ப சில பெரியவாழ் கூட நன்னா தெரியும், கிருஷ்ணபிரமி அண்ணாக்கு தெரியும், கேசவ தீட்சிதர் இந்த மாதிரி யாரும் நான் பார்த்து வரைக்கும் சொல்றேன், சுந்தர்குமார் இவாள்லாம் தான் மகாபாரதத்துக்குள்ள நுழைஞ்சு 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 ஆனந்தமா விளையாடி இருக்கா. மற்றவர்கள் மகாபாரதம் சப்ஜெக்ட் தொடர்றதுக்கே பயப்படுவார். அதை எடுத்து உபன்யாசம் பண்றதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அவ்வளவு விஷயங்கள் குட்டி கிடக்கு, அத்தனை அத்தனை தர்மங்கள் படிக்கிறதுக்குள்ளே டயர்ட் ஆயிடும் வச்சுக்கோங்களேன். அதனால ரெண்டே ரெண்டு சேஃபா எடுத்துட்டோம், பகவத்கீதையும் சகஸ்ரநாமம் மட்டும் எடுத்துட்டோம். மகாபாரதம் மத்தெல்லாம் ஓரம் பண்ணிட்டோம். ஆண்ட பரவாயில்ல 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 சொல்லிட்டோம். அதனால மகாபாரதம் நிறைய சொல்லிட்டாப்பா, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனா பகவான் தானே முக்கியம். சில இடங்கள்லாம் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எங்க பெரிய கல்யாணம் ரொம்ப பணக்கார கல்யாணம்லாம் போனோம்னா ஒரு 50-60 மெனு வச்சு சாப்பாடு போதும், என்னதான் சாப்பிட முடியும்? அது என்ன வஸ்துன்னு நமக்கு புரியவே புரியாது. பக்கத்துல கேட்போம் என்னது இது நல்லா இருக்கா இல்லையா, அவளுக்கு அது பிடிச்சிருந்தா சூப்பரா இருக்குங்களா இல்லையானா நல்லா விளையாடுவா. இந்த 60 மணி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு சாதமே சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும், சாப்பிடாத மாதிரியும் இருக்கும். இதை விட வெறுமை கொஞ்சோண்டு சாதம் குழம்பு ஒரு காய் ஒரு அப்பளம் ஒரு ஊருக்கான அபாடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு. இது 25-30 வச்சு நம்மளே சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அது மாதிரி மகாபாரத கட்டத்தின்னு வச்சிருக்காரு. இல்லை எதை சாப்பிட்றது எதை எடுத்துக்கிறதுனே தெரியல, மாத்தி மாத்தி சாப்பிடணும். எதுவுமே வேண்டாம். அம்மாக்கு தன் கையினால மோசாத்த பசஞ்சு கையில கொடுத்து அந்த கையில வாங்கி சாப்பிட்டான். அந்த சுகம் 50-60 மெனு வச்சு சாப்பிட்டாலும் இல்லை. அது குத்துட்டுதான் ஆகும். எல்லாருடைய சண்டை போட்டு இடிச்சுட்டு பிடிச்சிட்டு அந்த கையில அந்த அடி வெடிச்சு ஆணை குத்தி வாங்கறதுக்கு கை நீட்டிட்டு இன்னோடு அது அது அந்த அம்மா கை மட்டும் அந்த பக்கம் உண்டு. 10 குழந்தைகள் இருந்தாலும் 10 பேருக்கும் பசஞ்சு போடுவா, 10 பேருக்கும் வயிறு கும்பும். இதுனோடு ஒரு ஒரே ஒரு கிண்ணத்துல குழம்பு இருக்கும். ஆனா 10 பேருக்கு கடைசி வாய் வரைக்கும் அந்த குழம்பு இருக்கும். அது எப்படிதான் நடக்கும்போது தெரியாது. இந்த டெக்னிக்கலா கோவில் இருக்க பட்டர் அடி தெரிய மாட்டேங்கிறது. சுண்டல் ஆரம்பத்தை அள்ளி கொடுப்பா, கடைசியில கிள்ளி கொடுப்பா, கடைசியில கையை தடவிட்டு போயிடுவா. அதெல்லாம் அது இதெல்லாம் சில இதெல்லாம் அம்மாவுடைய பக்குவம். அது என்னதான் பண்ணாலும் மற்றவாடு கடவே வராது. அதனால இவர் சொன்னார், நீ நிறைய பகவத் விஷயம் சொல்லுப்பா, பகவானுடைய விஷயங்கள், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய கிரேஸ், அதானே முக்கியம். ஒவ்வொரு நாளும் நம்ம மறந்து போகிறது பகவானுடைய அந்த கருணையை, அதை நிறைய சொல்லு, அதானே வேணும், அதை சொல்லு. அதுதான் வசதி, அது ஒண்ணுதான் மனுஷாளுக்கு சந்தோஷம், அது ஒண்ணுதான் நிம்மதி. நல்ல அன்னப்பறவை இருக்குன்னா அதெல்லாம் நல்ல சுத்தமான ஜலத்துல மட்டும்தான் முங்கி குளிக்கும், அழகா பாலை மட்டும்தான் குடிக்கும். காக்க மாதிரி இருக்க வஸ்து எதுல வேணா எங்க வேணா குளிக்க, அதை வேணா சாப்பிடும். மகாத்மாக்கள் எல்லாம் பகவத் விஷயத்துலதான் ஈடுபடுவார். நம்ம உடம்பு 1000 விஷயம் கேட்கறது, இந்த உடம்பை திருப்திப்படுத்துறத போல கஷ்டமான டார்கெட் எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம், நம்ம நினைச்சிருக்கோம் உடம்பை திருப்திப்படுத்துறது ரொம்ப ஈஸி, உலகத்திலேயே கஷ்டம் இந்த பாழா போன உடம்பை திருப்திப்படுத்துறதுதான். வெயில் ஜாஸ்தியானா ஏசி கேட்கும், ஏசி ஜாஸ்தியானா குளிர்னு சொல்லும், அப்புறம் ஒரு போர்வையே கேட்கும். சரி காத்தால காஃபி கொடுக்கணும், நாக்கு சும்மா இருக்கா, கொஞ்ச நேரம் கேட்க அடுத்த காஃபி கேட்கும், அப்புறம் டிஃபன் கொண்டு கேட்கும், அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் கொண்டு கேட்கும், திருப்பி ராத்திரி கொண்டு கேட்கும், அர்த்தராத்திரி பசி வேற ஒண்ணு எக்ஸ்ட்ரா பசி, சாயங்காலம் 3 மணிக்கு. இந்த உடம்பை திருப்திப்படுத்தவே முடியாது. நீங்க எவ்வளவு கோடி ஜென்மா எடுத்து உலகத்திலே உயர்ந்த வஸ்துவா கொடுத்தாலும் திருப்தியே ஆகாத ஒரு ஜந்து எது அப்படின்னா நம்ம உடம்பு தான். எதுலையுமே இது திருப்தி ஆகாது. ஆனா ஆத்மா டக்குன்னு திருப்தியா இருக்கு, பகவானை கொடுத்துட்டா போதும். அதுக்கு அதுக்கு மேலே ஒண்ணுமே வேண்டாம். நம்ம அத்தனை பேரும் இந்த சரீரம் இல்லை, உள்ள இருக்கிற ஆத்மா அவ்வளவு வழக்கு. அதனால நீ பகவத் விஷயம் சொல்லு. நான் ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், பகவானை தவிர எதுவும் நல்லது இல்லை அப்படின்னு. உடனே வேதவியாசர் அப்படியும் பார்க்கிறார். நாரதர் சொல்றார், நான் யாருன்னு நினைச்சா, நீ ஒரு மீன்காரிக்கு பிறந்த புள்ளன்னா நான் ஒரு வீட்டு வேலைக்காரிக்கு பிறந்த புள்ள, அவ்வளவுதான். யாரெல்லாம் ரொம்ப பிரியவான்னு சொல்றோமோ அவள்லாம் ரொம்ப சாதாரண நன்மையிலேருந்து வந்தான். எங்கேயாவது யாரோ வீட்டுக்கெல்லாம் வேலைக்காரன் மாதிரிலாம் வந்தானா முதல்ல நார்வர் தான் தோணும், இந்த மாரியூர்த்தியோட புள்ளதானே, இந்த மாரியூர்த்தியோட புள்ளதானே அப்படின்னு. நிஜமாவே ஆச்சரியம். ஒரு வீட்டு வேலை செய்யற ஒரு பெண்மணி நாரதர் தன்னுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்றான். சூத பௌராணிகர் சௌனகாதிஷிகளுக்கு சொல்லிட்டு இருக்க கதையில வேதவியாசர் நாரதர் மீட் பண்றார். வேதவியாசர் கிட்ட நாரதர் தன்னுடைய பூர்வ ஜென்ம கதை, கதைக்குள்ள 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 கதை. இதுக்கப்புறம் நிறைய கதைகள் இருக்கு. இன்னும் நாரதர் சொல்றாருன்னா, அழகா ஒரு கிராமத்துல இருந்தேன், எங்க அம்மா வீட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அவ்வளவுதான். அப்பா யாரு என்னென்ன டீடைல்ஸே இல்லை. அவாடு வீட்டு வேலை பண்ணிட்டு இருந்தா இந்த குழந்தை இருந்தா 5 வயசு, ரொம்ப பிடிச்ச வயசு 5 வயசு, பாகவதத்தை திரும்ப 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 அவர் வயசு 5 வயசு தான். அந்த 5 வயசுல குழந்தைகள் பகவானை பிடிச்சிடுதோ அதுக்கப்புறம் யாருமே அந்த குழந்தைகிட்ட பகவானை பிடிக்கவே முடியாது. பிரகல்லாதன், துருவன், ஆண்டாள், மீரா, நாரதன், நாமதேவர், 5 வயசுல பகவானை பிடிச்சவன். அதுக்கப்புறம் பகவானே அவனால அவளை விட்டு எடுக்க முடியல. 5 வயசு பெர்ஃபெக்ட் வயசு, குழந்தைகள் பகவானை இழுக்கி பிடிச்சுக்கிறதுக்கான உத்தமமான வயசு 5 வயசு தான், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் வயசு. அழகா இந்த பிள்ளையான விளையாடிட்டு இருக்கான், அந்த அம்மா பல வீடுகளில் போய் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த கிராமத்துல சில சாதுக்கள் எல்லாம் வர, சாதுர்மாசிய விரதம், இந்த மழைக்காலம் இருக்கு இல்லையா, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி, இந்த சமயங்கள்லாம் அந்த சாதுர்மாசிய விரதம்னு உண்டு. அப்ப அழகா அந்த சாதுர்மாசிய விரதம் ஒரே இடத்துல இருப்பான், எங்கேயுமே போக மாட்டான். பார்க்கலாம் பெரியவாள்லாம் கூட ஒவ்வொரு இடத்துல பிக்ஷா வந்தோம்னு சொல்லி அப்படியே இருந்துருவான் அந்த 4 மாசம். ஏன்னா அப்ப மழைக்காலம், நிறைய பூச்சிப்பட்டுலாம் அலையும், நிறைய எப்பதான் மழை பெய்யும் வந்தாலும் ஒரே இடத்துல இருந்துட்டு சாதுர்மாசிய விரதம் எல்லாம் இருப்பான். எல்லா இடத்துலயும் உண்டு, அத்வைத சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், மத்வா, யங்கா, ஸ்மார்தா, எல்லாருக்குமே சாதுர்மாசிய விரதம். முக்கியமா சம்சாரிகள் பெருசா பண்றதில்லை, சன்னியாசிகள் பண்ணிட்டு இருக்கா. அந்த சாதுர்மாசிய விரதம் சம்சாரிகளிலும் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் மாத்வா மட்டும்தான். மாத்வா அந்த சாதுர்மாசிய விரதம் ரொம்ப இதுவா அழகா இருப்பா, அந்த சமையல் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப நிதானமா இருக்கும். நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சு சாதுர்மாசிய விரதம் ஓரளவுக்கு நன்னா தெரிஞ்ச சம்சாரிகள் அப்படின்னா மாத்வா மட்டும்தான். ஐயங்காரோ இல்லாட்டி மற்றவாள ஆச்சாரியம் எங்கேயாவது ஸ்டே பண்ணிருக்காருன்னு அதை வச்சு தெரிஞ்சுப்போமே ஒழிய, சாதுர்மாசிய விரதம் ஒரே இடத்துல இருந்து விரதம் இருப்பான். அழகா பஜனை, பக்தி, நாமஜபம் இப்படிதான் இருப்பான். அப்ப அந்த சாதுக்கள்லாம் சாதுர்மாசிய விரதம் இருக்கா, இந்த கிராமத்துல ஒரு இடத்துல தங்கியிருக்கான். அப்ப இந்த பையனோட அம்மா இருக்காள், இந்த வேலைக்காரி, அவகிட்ட ஒருத்தர் சொன்னா அங்க அவ வீட்டு இடத்தெல்லாம் பெருக்கி கொடுமா, அவளுடைய 10 பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடு அப்படின்னு இவடும் சரி அப்படின்னு போறான். ஆச்சியோட அங்க 10 பாத்திரம் பேசி பெருக்கி அவ பாட்டுக்கு தான் பகவத் விஷயம் எல்லாம் பேசிட்டு இருப்பா. அவருக்கு நான் உட்காந்து கேட்கறதுக்கெல்லாம் சமயம் இல்லை, அவ பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருப்பான். சில பேர்லாம் லீவ் எல்லாம் எடுக்கவே முடியாது. இப்போ ஒரு பொங்கல் தீபாவளி நம்ம எல்லாம் வீட்டில் கொண்டாடுவோம், ட்ரெயின் டிரைவரோ பஸ் டிரைவரோ வீட்டில் கொண்டாட முடியுமா? அவர் பஸ் ஓட்டி தான் ஆகும். சில பேருக்குலாம் 24 hours சில விஷயங்கள்லாம் அப்படிதான் வந்து பண்ண முடியாது, டாக்டர்ஸ் அந்த மாதிரி சில இதெல்லாம். அழகா அவள் பாட்டுக்கு வேலை பண்றா, அவெல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்கா, அவளுக்கு ஒன்றும் புரியல, ஆனா ஏதோ பகவத் விஷயம்னு விட்டுவிட்டா. வரும்போது நமஸ்காரம் பண்ணுவா, போகும்போது நமஸ்காரம் பண்ணுவா, அவ்வளவுதான். சரி பகவான் ஏதோ இந்த மாதிரி பெரியவாளுக்கு ஒத்தாசை பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லதுதான், நமக்கு தனியா ஸ்பெஷலாலாம் கிடையாது, எல்லாமே ஒரு நல்லதுதான். அழகாலாம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் இந்த பிள்ளைக்கு இங்கேயும் போக முடியல, சரி வாடா பையன் கூட்டு வந்துட்டா கூட, டெய்லி இங்கேயா விளையாட விட்டுட்டு வருவா. அன்னைக்கு அந்த பிள்ளை ஆண்டாம் கூட யாரும் இல்லை விளையாடுறதுக்கு, சரி வாடா பெயர, அங்க நிறைய பெரியவாள்லாம் வந்திருக்க, அவள்லாம் பூஜை பண்ணுவா, நீ ஓர பக்காந்து வேடிக்கை பாரு அப்படின்னு கூட்டு வந்துட்டா. இது வை புதுசா, சரி நானும் வரேன் அப்படின்னு வந்து 5 வயசு பிள்ளை அழகா வந்து கொடுத்து பெரியவாள்லாம் வரலாம், அதை பூஜை அதெல்லாம் பண்ணிட்டு அது ஓரத்து தெய்மீன்னு உட்காந்து பாத்துக்கோங்க, பொம்மையெல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பூஜை எல்லாம் பண்றதை பார்த்தோன்னா ஓடி வந்துருக்கு. நிஜமாவே குழந்தைகளுக்கு சுவாவமாவே இந்த பகவானிடத்துல ஒரு ஈடுபாடு இருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. எத்தனையோ ஊர்கள் பார்த்துருக்கேன், எத்தனையோ குழந்தைகள் பார்த்துருக்கேன், எங்கேயாவது பூஜை நடக்கிறதுனா இந்த பெரியவா தான் உட்காந்து வெட்டி கதை பேசுவாள். இந்த ஆத்த சூர்சமும் ஒன்று பண்ணும், ஒருத்தரும் கப்சிப்பில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் அப்பத்தான் எல்லா கன்றாவையும் பேசும். ஆனால் குழந்தைகள் தேவேன்னு உட்காந்து கவனிச்சுருக்கும், அவ்வளோதான். அதை கெடுக்கிற நம்ம தான் வச்சுக்கோங்க, இந்த பிள்ளையாண்டா பார்த்தா அவள் பூஜை பண்ணுறது எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. உடனே ஜோரா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். அழகா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தா, இவ்வளவு பிரசாதம் சாப்பிட்டது, வேலையெல்லாம் முடிச்சது, இவ்வளவு நமஸ்காரம் பண்ணா. அல்ல ஒரு பெரியவர் கேட்டார், யாருமோ ஓம் பிள்ளையா, ஆமா நல்லா இருக்கும், ரொம்ப சமத்தா இருக்கும் குழந்தை அப்படின்ட்டான். அவளுக்கு அதே பெரிய ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, தெளிவா ஒரு வார்த்தை சொன்னான்னா பலித்தமாகும், அவள் நல்லது நடக்கும்னா நல்லது நடக்கும். ஏன்னா அவள் உள்ளுக்குள்ள இருக்க பகவான் இவா வார்த்தையை காப்பாத்துறதுக்காகவே நடத்தி காட்டிடுவான், இப்ப சந்தேகமே வேண்டாம். அதெல்லாம் பெரியவாள்லாம் நன்னா இருந்தோம், சுக்கியமா இருந்தோம், பகவான் இருக்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை பகவான் நடத்தி கொடுப்பான். பெரியவாழ் நிறைய பேர் ஒண்ணுமே சொல்ல மாட்டா, நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா நமச்சிவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம். எதுக்கு அப்படின்னா இந்த நாமமே அவளுக்கு நன்மை பண்ணிடும். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அப்ப ஜோரா ஆசீர்வாதம் பண்ணிட்டா இப்படி அதுக்கு அதே டெய்லி வர ஆரம்பிச்சுட்டு அவளோட உட்காந்து நன்னா இருக்கு, பேச நன்னா இருக்கு, பிடிச்சிருக்கு. இப்ப பெரியவாழ் இது கூட அழகா விளையாடுறா. பெரியவா மனுஷா கிட்ட பழக பயப்படுவா, குழந்தைகள் கிட்ட பயப்படவே மாட்டான். அழகா ஒவ்வொருத்த உட்காந்துக்கிறது, அவள் பக்கத்துல உட்காந்துக்கிறது, அவள் பூஜை பண்றதை பாக்குறது, சமையல உட்காந்துட்டே தூங்குறது, குழந்தை தானே. அவ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஒரு நாள் அவள் அழகா பிரசாதம் எல்லாம் கொடுத்தா, எல்லாம் சாப்பிட்டு 4 மாசம் குடு குடுன்னு ஓடி போயிடுது. 4 மாசம் ஆயிடுத்து அவள்லாம் ஊருக்கு கிளம்புற. அந்த குழந்தைக்கு ஒரே துக்கம், ஜாலியா இருந்து 4 மாசம் போனதே தெரியல, இப்படி கிளம்புறாளேன்னு ஒரு வட்டம். அப்ப ஒரு பெரிய அழகா தலையில கையை வச்சு இந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணிட்டார். நிறைய நாமஜபம் பண்ணிட்டா கொண்ட பகவான் இருக்கா, எதுக்கும் பயப்படாத, எதுக்கும் கலங்காது, உன் கூட இன்னைக்கும் சுவாமி இருக்காரு. தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணி காதுல மந்திர உபதேசம் பண்ணிட்டார். இது ஒரு குரு யாராவது சிஷ்யால ஸ்வீகரிச்சுண்டு அவளுக்கு பகவானுடைய நாமத்தையோ மந்திரத்தையோ உபதேசம் பண்ணுவான். அப்படி உபதேசம் பண்ணும்போது அதுக்கு பலம் ஜாஸ்தி. அழகா அப்படி உபதேசம் பண்ணிட்டார். பண்ண உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைக்கு ஒரே துக்கம் ரெண்டுமே இருந்தது. அழகா கிளம்பி அவள்லாம் போயிட்டான். இந்த குழந்தையிலேயே நினைச்சிருந்தான். அவளை மாதிரியே டெய்லி இப்ப பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் கையில ஏதோ பொம்மை கிடைச்சிருக்கு, அதை வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்றது, நிவேதனம் பண்றது. அம்மாவுக்கு சந்தோஷம், சரி குழந்தைக்கு பெரியவாளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சுடுத்து, இனிமே அவன் வாழ்க்கை நல்லபடியா நடக்கும் அப்படின்னு திருப்தி ஆயிட்டான். இந்த திருப்தி வரணும் இல்லையா வாழ்க்கையில, இந்த திருப்தி ஆயிடுத்து ஜம்முன்னு அவளுக்கு. ஒரு நாள் வெடியார் காலம்பற பால் கறக்கிறதுக்கு போனான். போற வழியில ஒரு பாம்பு படுத்துன்றத தெரியாம மெதிச்சுட்டான். பாம்பு கடிச்சுடுத்து இறந்து போயிட்டான். அவ்வளவுதான் வாழ்க்கை, ஸ்திரம் இல்லை. இது எப்ப அப்படின்னு தெரியாது நமக்கு. எல்லாரும் கியூல நிக்கணும், அவ்வளவுதான். யார் முன்னாடி யார் பின்னாடின்னு தெரியாது. பயப்படுறது ஒண்ணும் இல்லை, இதுதான் யதார்த்தம். ஏன் எதுக்கு எங்க எப்படின்னு காரணமே சொல்ல முடியாது. உசுறு போயிடுத்து, எல்லாரும் பார்த்தா அவளுக்கு யாரும் கிடையாது. செவ்வாய்க்கெல்லாம் சேர்ந்து அவளுக்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்றான். இந்த 5 வயசு பிள்ளை தேமையே நிக்கிறது, அதுக்கு ஒன்றும் புரியல. அம்மா ஏன் தூங்கிட்டே இருக்கா, அம்மா ஏன் தூங்கிட்டு போறா, அதுக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் முடிஞ்சு எடுத்து யாரும் இந்த குழந்தைய ஆத்துக்கு அழிச்சுட்டு போகல. எல்லாரும் அதை ஒதுக்கி தள்ளிட்டா. 5 வயசு குழந்தைய வச்சு பாதுகாக்க அது கஷ்டம், பெரிய கஷ்டம்ன்றதுனால எல்லாரும் விட்டுவிட்டான். எல்லாரும் விட்ட உடனே அதுக்கு ஒன்று புரிஞ்சு கொடுத்து வைப்போம், நமக்கு யாரும் இல்லை. அதான் உண்மை, யாரும் யாருக்குமே என்னைக்குமே கிடையாது. ஏதோ இருக்கும், அவ்வளவுதான். பகவான் தான் சாஸ்வதம். இந்த குழந்தைக்கு அப்ப அந்த பெரியவா சொன்ன மந்திரம் ஞாபகம் வந்தது, இந்த பெரியவாளர் தான் ஞாபகம் வந்தது. உடனே ஒரு ரோஷம் வந்து கொடுத்து அது பாட்டுக்கு ஜம்முன்னு நடந்து கட 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 கடன் போயிடுது. நேர போய் ஒரு வனத்துல போய் உக்காந்துடுத்து, அழகா உக்காந்தது. அந்த குளத்துல இருக்க ஜலத்தை குடிச்சது. இப்படி யோசிச்சு பார்த்தது ஒன்றும் புரியல. அம்மா போயிட்டா, இந்த குழந்தை பாடு தேவையேன்னு இருக்கான். இந்த பெரியவா சொன்ன மந்திரம் ஞாபகம் வந்தது. கண்ணை மூடினான், அந்த பெரியவாளை நினைச்சுட்டான். அவள் கொடுத்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டான். தன்னை மறந்து அப்படியே ஜபிக்க ஆரம்பிச்சான். ஜபிக்க 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 மனசு அப்படியே ஒருமுகப்பட்டது. இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே தேமேன்னு ஆச்சு. உள்ளுக்குள்ள அழகாக ஒரு ஸ்வயம் பிரகாசம் தெரிஞ்சது. அப்படியே ஆனந்தம், ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு திருப்தி, சொல்ல முடியாத ஒரு ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள அழகாக அப்படியே பார்த்தா உள்ள நல்ல ஒரு ஜோதி மாதிரி தெரிஞ்சது. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லியா, உள்ள அழகா ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஜோதி. இந்த ஹிருதயம்ன்றது நம்ம லெப்ட படிக்கிற ஹிருதயம் இல்லை, மெடிக்கல் சொல்ற இந்த பம்பிங் ஸ்டேஷன் கிடையாது. இந்த ஹிருதயம்ன்றது மனசு உள்ளுக்குள்ள, அதுக்குள்ள அழகான ஒரு ஜோதி. நம்ம விளக்கு ஏற்றுறோம் அது போல ஒரு ஜோதி. அழகான அந்த ஜோதிக்குள்ள சின்னதா ஒரு நீல ஜோதி. இந்த நீல ஜோதிக்கு வந்து வித்தியாசம், இது வரைக்கும் பார்க்காத ஒண்ணு தெரியறதேன்னு பார்த்தா, அழகா நீல நிற திருமேனியோட சந்தாமரை பாதங்கள், அழகான விரல்கள், அற்புதமான கருணையில திருமேனி, ஆச்சரியமான கால்கள், அதுல கணுக்கால்கள்ல தங்கத் தண்டை தங்கச் சடங்கு, அழகான முழங்கால்கள், முட்டி, படுத்த தொடை, சிற்றடை, பட்டு பீதாம்பரம், அழகான நாபிக் கமலம், தொப்புள் கொடி, அகன்ற விசாலமான மார்க பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், நான்கு திருக்கைகள், சங்கம் சக்கரம் கதை பத்மம், நான்கு கைகள்ல நாலும் இருக்கு, கழுத்துல விதவிதமான மாலைகள், அழகான செங்கனிவர், தீர்க்கமான மூக்கு, அழகான கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலக்கம், சுருள் சுருளான கேசம், தலையில கிரீடம், காதல மகர குண்டலம். இப்படி ஜம்முன்னு அந்த ஹிருதயத்துக்குள்ள பகவான் தெரிஞ்சுட்டான். அப்படி குழந்தை பார்த்தான், தக 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 தகன்னு சிரிக்கிறாரே, ஹரே அப்படின்னு அப்படி ஆனந்த தலைச்சா அடுத்த க்ஷம் சுவாமி மறைஞ்சுட்டான். பார்த்தா அப்படின்னு திருப்பதில போய் நிற்போம். ஏதுக்குள்ளவாரா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, இந்த கூட்டத்துக்கு நடுவுல நின்னு அப்பதான் மனசு செட் ஆகி அப்படி பாப்ப அது வெச்சரகண்டி அப்படின்னு தள்ள வருவான். நமக்கு அப்படியே பத்திட்டு வரும், 8 மணி நேரம் லைன் நின்று இருப்போம், சாப்பிடாம கொள்ளாம கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நின்னு பரவாயில்ல உள்ள வந்துட்டோம், ராஜகோபுரத்துக்கு நுழைஞ்சிட்டோம், இப்ப மேல ஏறிட்டோம், அவருக்கு கருடன் கிட்ட வந்துட்டோம், அப்பதான் மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணும், அப்பதான் ரொம்ப நமக்கு தியாகம் மனப்பான. நீ நடிப்போம் எதுக்குடா, நான் அப்ப பின்னாடி நிக்கணும், நிறைய பாக்கலாமே. அதுக்காக பெருமாள் சரகண்டி சொல்லுவாங்க, 5 பேர் நிக்க வச்சுக்காரு, அவ அப்படி தள்ளிவிடுவா, செலவு அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த குழந்தை ரொம்ப நேரம் இல்ல பாதா, கண நேரம் பாதா, திருப்பதி பெருமாளை மட்டும் பார்த்தோமா இல்லையா யாருக்குமே தெரியாது. போவோம், நிற்போம், கையை கூப்பிப்போம், அதுக்கு ஒருத்தர் கோவிந்தா கத்துவா, நம்மளுடைய பிராரப்தம் அப்ப நமக்கு முன்னாடி நல்லா அவசரமா குண்டா ஒரு ஆள் நிற்பார். இந்த கேப்பை எட்டி பார்க்கணும், இவா சரகண்டி சரகண்டின்னு சொல்லுவான். சரி முன்னாடி வந்துட்டோம், 1 செகண்ட் நிக்கலாம்னு 1/2 செகண்ட்ல அவ தள்ளுவான். அந்த மாதிரி இந்த குழந்தை அப்பதான் பார்த்தா ஆனந்தம் பரமானந்தம் சக்குனு சுவாமி மறைஞ்சிட்டான். திடீர்னு தூக்கி வாரி போட்டது, கண்ணை திறந்து பார்த்தா அப்பதான் காட்டுல இருக்கும் எல்லாம் தெரியாது. ஓ உள்ளுக்குள்ள சுவாமியை பார்த்து அந்த பெரியவா சொன்ன சுவாமி இதுதான் அப்படின்னு சொல்லி திரும்பியும் கண்ணை மூடி தியானம் பண்றான். ஒண்ணும் வரல. அந்த ஒரு க்ஷணம் தெரிஞ்ச சுவாமி திரும்பி கண்ணை மூடி அவன் கற்பனையில பண்ணி பார்க்கறான். திருப்பதி நான் சொன்னா நீங்க கற்பனையில தானே முடிவு பண்றது, ஜரகண்டி தள்ளுறான்றது பிரத்யக்ஷத்துல தெரியல இல்லையா உள்ளுக்குள்ள. இந்த குழந்தை கண்ணை மூடி அவன் பார்த்ததும் திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி கற்பனையில பாக்குறானே ஒழிய பிரத்யக்ஷத்துல தெரியல. துக்கம் நெஞ்சு அடைக்கிறது, என்ன ஆச்சு, ஏன் நான் சுவாமியை விட்டுவிட்டேன், சுவாமி இப்பதானே வந்தார், அதுக்குள்ள ஏன் போயிட்டா அப்படின்னு போயிட்டாரேன்னு வருத்தப்படுறான். அடுத்த க்ஷணம் அசரீரி சப்தம் ஆகாசத்திலேந்து, குழந்தை உன்னுடைய பக்திக்கு வசப்பட்டேன், அந்த பெரியவாளுடைய சத்சங்க பலம் உனக்கு தரிசனம் கொடுத்தேன், இந்த ஜென்மாவில உனக்கு இவ்வளவுதான் தரிசனம், அதுவும் அந்த குருமார்களுடைய அனுகிரகத்தினாலே உனக்கு கிடைச்சது. சரியா, நீ என்ன பண்ண, இதையே நினைச்சுண்டு திரும்பவும் இந்த ஜென்மா முடியும் பொழுது அடுத்த ஜென்மாவில நீ பிரம்மாவுடைய மானசிக்க புத்திரனா வருவாய், நாரதனா வருவாய், அப்ப நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் வந்து காட்சிப்பேன், அந்த கேரண்டி கொடுத்தார் சுவாமி. யார் வருவா கூப்பிடும் போதெல்லாம், யாரால வர முடியுமா லோகத்துல, யாராலையுமே கூப்பிடும் போதெல்லாம் வர முடியாது. ஆனா சுவாமி வரேன்னு உத்தரவு கொடுத்துட்டார். இந்த குழந்தை கைய கூப்பிட்டது அழுதது, பிரபு இவ்வளவு கிருப்பையா உனக்கு, நான் அநாதியா நிக்கிறேன்னு நினைச்சேன், இல்லப்பா நீ நாதனா இருக்க, அநாதநாதா தீனா பந்து ராதே கோவிந்தா. நிஜமாவே நமக்கு சுவாமியுடைய சாநித்தியம் எப்ப புரியுதுன்னா, எதுவுமே இல்லை யாருமே இல்லைன்ற பட்சத்துல சுவாமியுடைய கிருப்பை புரியும். இந்த குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷம், அந்த 4 மாசம் அந்த பெரியவாளோட இருந்ததுல இதுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படியே சுத்தின் இருந்தா அழகா அந்த ஜென்மா முடிஞ்சது, பிரளயமும் வந்தது, எல்லாரோட சேர்ந்து பகவானோட ஐக்கியமான திரும்பவும் பிரம்மதேவர் சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரம்மாவுடைய புத்திரனா வந்தா, நாரதனா வந்துட்டான். அழகா நாரதனா வந்துட்டு நாராயண 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 நாராய ஆரம்பிச்சுட்டார். பகவான் அவருக்கு கொடுத்த வாக்குப்படி அவர் கூப்பிடும்போது எல்லாம் வந்துட்டே இருக்கார். சமயத்தை என்னைக்காவது நா அப்படின்னு இழுத்தாலும் உனக்கு நாராயணன் ஓடி வந்து நிக்கிறார். நாரதர் ஏன் பார்க்க வந்தாய், இல்ல நீ நானும் இழுத்துட்டு அப்படியே அதுல நானும் கொட்டாய் வந்துடுது அவருக்கு. இவரு அவரே நாராயணா முடிவு பண்ணி சுவாமியா வந்துட்டார். உடனே நாரதர் சொன்னா உன்னை கூப்பிடவே இல்லை, நீ நானும் கூப்பிட்டாலே நான் ஓடி வந்துடுறேன், நான் ரெடி ஆயிடுறேன்பா. நிஜமாவே பகவான் யார் எப்ப கூப்பிடுவா அப்படின்னு காத்துட்டு இருக்கான். நம்ம அது குழந்தைகள் மாதிரி கிடையாது, 10 வாட்டி கதறி, 15வது கெஞ்சு, 18வது திட்டி, கடைசியில கிளம்பி வந்து வந்துட்டு எத்தனை அப்படின்னு தெய்வம் கூட வராது. ஆனா சுவாமி அப்படி இல்லை, கூட்ட அடுத்த கஷணம் தட்சணாது அப்படின்னு ஓடி வரார். நாரதர் அப்படி சொல்லும்போது கையை கூப்பின ஆனந்த கண்ணீர் வர்றது. இதை கேட்ட வேதவியாசருக்கு பரம சந்தோஷம். நாரதர் சொல்றார், அப்ப அந்த சத்சங்கம் அந்த பகவத் விஷயம் தான்ப்பா இன்னைக்கு முன்னாடி நான் நாரதனா உட்கார்ந்து இருக்கேன், வேற ஒண்ணும் என்கிட்ட பலம் இல்லை. அதனால அந்த மாதிரி பகவான அடையக்கூடிய விஷயமா நீ சொல்லு, அது எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் நிம்மதி, நிச்சயமா நல்லது பண்ணும். நீ மகாபாரதத்துல தர்மம், அர்த்தம், காமம் இதெல்லாம் சொல்லியிருக்க, அறம், பொருள், இன்பம் எல்லாம் சொல்லியிருக்க. ஆனா மோட்ச ரூபமான பகவத் விஷயம் சொல்லணும் இல்லையா? எவ்வளவுனா சம்பாதிக்கலாமே, உடம்பு இருக்கிற வரைக்கும் தானே, எவ்வளவு சாப்பிட முடியும், பசி இருக்கிற வரைக்கும் தானே, எவ்வளவு தூங்க முடியும், களப்பு இருக்கிற வரைக்கும் தானே, எவ்வளவு ஓட முடியும், தெம்பு இருக்கிற வரைக்கும் தானே. இதுக்கு எந்த ஒரு விஷயமே ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது பக்திய தவிர. அப்ப இந்த பக்தி தான் அல்டிமேட். அதனால அந்த பகவானுடைய விஷயங்கள், பகவானுடைய லீலைகள் இதை விஸ்தாரமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாரதரே பகவானுடைய ஒரு 22 அவதாரங்களை அப்படி சம்மரைஸ் பண்ணி சொல்றார். அழகா சனகாதி முனிவர்களுடைய அவதாரம், பிரம்மதேவருடைய அவதாரம், கபில அவதாரம், வராக அவதாரம், தசாவதாரம், பத்மசுந்தர மத்தியம், கூர்மம், வராகம், நிருசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி, அந்த 10 அவதாரம், அது இல்லாமல் சுவாயம்பூமன் அவதாரம், யஜ்ய அவதாரம், ரிஷப அவதாரம், பிருத்மஹா சக்கரவர்த்தி அவதாரம், இப்படி நிறைய பேருடைய அவதாரம், கபிலாச்சாரியருடைய அவதாரம், அதுக்கப்புறமா ஆச்சரியமா நிறைய அவதாரங்கள் சொல்ற 22 அவதாரங்கள் பிராதான்யமாக சொல்ற நாரதர். அந்த 22 அவதாரங்கள், அந்த 22 அவதாரங்களை அனுபவிச்ச பக்தர்கள், உலகத்தினுடைய சிருஷ்டி, அந்த பக்தாளுடைய வாழ்க்கை, அவர்களுக்கு பகவான் பண்ண அனுகிரகம், மனித உற்பத்தி, தேவர்கள் உற்பத்தி, மோட்சமடைகிறதுக்கான வழி, நரகலோகம், எது பாபம், எது புண்ணியம், பகவன் நாம ஜபம் மகிமை, இது எல்லாம் சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். பாகவதம்னா இதுதான் பகவானுடைய பக்தர்கள், அவளுடைய பக்தி, அவ ஜபிச்ச ஜபம், அவர்களுக்காக பகவான் எடுத்த அவதாரங்கள். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும், துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காகவும், தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காகவும் யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்றான். பகவான் என்னென்ன அவதாரம் எடுத்தார், யார் யாருக்கு என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு ஒரு ஆட்டோபயோகிராபி ஆஃப் பகவான். சரியா, பகவானுடைய டைரி, நம்ம சொல்ல டெய்லி சில பேர் எழுதுற பழக்கம் உண்டு, இந்த தேதிக்கு இந்த மாதிரி நடந்தது, இது பண்ணேன், அவாங்கிட்ட 10 ரூபாய் கடன் வாங்கினா அப்படிலாம் எழுதி வைப்பான். அந்த மாதிரி பகவானோட டைரி தான் பாகவதம். பிரகலாதன் நாராயணன் தியானம் பண்ணிட்டு இருந்தான், அவனுக்காக இந்த சமயத்துல இந்த இடத்துல தூண்லேருந்து வெளில வந்தேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. துருவன் ஒரு பிள்ளையாண்டா இருந்தான், ஆனா 5 வயசுல அப்பா மடியில உட்காரப்படான்னு சொன்னா, காட்டுக்கு போய் ஓம் நமோ பகவதே வாசுதேவ் வாங்கி ஜபிக்க வச்சேன், ஜபிச்சான், அவனுக்கு 5 மாசத்துல காட்சி கொடுத்தேன். இப்போ நாரதன் ஒரு பையன் இருந்தான், வேலைக்காரிய பிள்ளையா இருந்தான், அவனுக்கு இந்த டேட்ல இந்த மாதிரி காட்சி கொடுத்தேன். இந்த கோபிகள்னு இருந்தா அவ பாட்டுக்கு நாமஜபம் பண்ண, அவளுடைய டேட்ல ராசக்கிரீடா ஆடினேன். அழகா கர்தம பிரஜாபதி தேவகூதின்னு நல்ல தம்பதிகள் இருந்தா, அவளுக்கு கபிலனா பிறந்தேன், அவளுக்கு சாங்கிய யோகம் சொன்னேன் அப்படின்னு சுவாமியே தன்னுடைய வாழ்க்கைய சொன்னா அப்படி இருக்குமோ, அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். நம்ம சொன்னா அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிப்பான், அந்த வயசானவெல்லாம் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி திலகாம் வந்தாலே பயப்படுவோம், திலகாம் வந்து கொடுத்தா அவ்வளவுதான், இப்ப திலகாமே அழ ஆரம்பிச்சிருவோம். திலகாம் வந்தது, அப்புறம் போன் வந்தது, அப்புறம் ட்ரங்க் கால்லாம் இருந்தது, எஸ்டிடி இருந்தது, இப்ப எல்லாம் மொபைல், அப்புறம் எஸ்எம்எஸ் எல்லாம் போய் இப்ப வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் பண்றதே விட்டாச்சு, அடுத்து என்ன வேற போறது, வாட்ஸ்அப் காலிங் வேற வந்துருக்காரு, எல்லாம் மாறிதே இருக்கு. அந்த காலத்துல, அந்த காலத்துல கடுதாச்சு எழுதும், நலம் நலமடியாவல், இந்த மாதிரி உங்க ஊருக்கு வரேன், எல்லாம் கடைசியில் அவ வந்துடுவா, அதுக்கப்புறம் தான் கடுதாசியே வரும். அந்த மாதிரிலாம் கால மாதிரி இருந்து அந்த மாதிரி பகவான் என்னென்ன காலத்துல எந்தெந்த விதமான லீலைகள் தான் பண்ணேன் அப்படின்னு வச்சிருந்தானோ. இப்ப எல்லாம் நிறைய பேர் பெரிய விவிஐபிலாம் இருந்தான்னா அவளுடைய சுயசரிதை அவ எழுத மாட்டா, பக்கத்து யாராவது உட்காந்து கேட்பா, நீ சொல்லுங்க சொல்லுங்க அவ சொல்ல 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 கேட்டு எழுதுவா, அப்புறம் அவளோட ஆட்டோ பயோகிராஃபி மாதிரி போடுவா. அந்த மாதிரி பகவான் பக்கத்துல உட்காந்துட்டு வேதவியாசர் கேட்டு சொல்லுப்பா நீ பண்ண அப்படி பண்ணியா சரி சரி கடை 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 நோட் பண்ணிட்டு அதை புக்கா ரிலீஸ் பண்ணும். அந்த புக்கு தான் ஸ்ரீமத் பாகவதம். ஆனா காப்பிரைட் கிடையாது, ராயல்டி கிடையாது, பக்தி உண்டு, நாம ஜபம் உண்டு, நல்லது. இதுதான் ஸ்ரீமத் பாகவதம் உருவான கதை. வேதவியாசர் எழுதினார், எழுத சொன்னது நாரத மகரிஷி, அவர் தான் தூண்டினார். அழகா அந்த 22வது அவங்க சம்ரைஸா சொல்லிட்டு எப்பவுமே நாரதர் வந்து லேசா அப்படி சொல்லிட்டு போயிடுவார். ராமாயணத்திலயும் அப்படிதான், வால்மீகி கேட்கிறார் நல்ல குணவான் யாரு, வீரன் யாரு, பொறுமை உள்ளவன் யாரு. நாரதர் அழகா சம்க்ஷேப ராமாயணம்னு ஒரு 100 ஸ்லோகத்துல ஆரம்பத்துல வந்துடும் பாலகாண்டத்துல கடகடான்னு சொல்லிட்டு இதுதான் பாட்டு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வால்மீகி தியானம் பண்ணி முழுசா 24000 ஸ்லோகம் ராமாயணம் எழுதுறார். அந்த மாதிரி சம்மரைஸ்டு ஒரு பாகவதம், இதுதான் பகவானோட லீலை. விஸ்வரூப தரிசனம்லாம் உண்டு. பகவானோட நாபில பிரம்மா வந்தார், சனகாதி முனிவர்கள் வந்தார், வராக அவதாரம் இப்படி வந்தது, மத்திய அவதாரம் இப்படி வந்தது, இப்படி எல்லாம் சொன்னவொடனே அதெல்லாம் நோட் பண்ணிட்டா எல்லாத்தையும் கேட்டு ஒரு போய் அப்படி தியானம் பண்ணான். இந்த குழந்தைகள்லாம் அம்மா கிட்ட சமையல் கத்துக்கும், அம்மா முதல்ல உப்பு போடு, காய் நறுக்கிக்கோ, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதிலேயே புதுசு புதுசாலாம் பண்ணும். அம்மா இதெல்லாம் எப்படி கத்துட்டா, அதெல்லாம் தானே வந்துதுமா அப்படின்னு அதே பேப்பர் எல்லாம் ஆட் பண்ணிக்கொண்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணும். இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கலாம், ஏதாவது ஒரு காரியம் பண்ணிடுதுன்னா இந்த காரியத்தை சாதாரண இதை பண்ணுன்னு சொல்லுவோம். அதுக்கு நீட்டி முழக்கி ஒரு பெரிய கண்ணு அங்கே போனேன்னா, அங்கே டப்புன்னு விழுந்தேனா, முட்டியில் அடிபட்டு தான் போனேன், விழுந்து அடிபட்டு இவ்வளோதான், போனேனா விழுந்தேனா, அப்படி வண்டி வந்துதா, அந்த மாதிரி சின்னதா இருந்த பாகவதத்தை விஸ்தாரமா எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லணும்னு ஒன்று இருக்கு இல்லையா. நல்ல விஷயம் தெரிஞ்சவாளுக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம், இவ்வளவுதான் இவ்வளவுதான் இவ்வளவுதான். ஏற்கனவே சமையல் தெரிஞ்சவாளுக்கு வந்து எவ்வளவு, ஒரு தேக்கரண்டி உப்பு எடுத்துக்கொள்ளவும், ஒரு மேசை கரண்டி நெய் எடுத்துக்கொள்ளும் சொல்லணுமா, வேண்டிய அளவு நெய்யை போட்டுக்கோ, வேண்டிய அளவு உப்பு போட்டுக்கோ, அப்படி கடைசியில் அப்படி லேசா கலவு அவ்வளவுதான், எடுத்து போட்டு தாளிச்சு போட்டு இவ்வளவுதான். இது புதுசா ஒருத்தர் பண்றான்னா முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும், அதன் பிறகு வானொலியை கொண்டு அதில் வைக்கவும், பிறகு எண்ணெயை விடணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லணும். இல்லாட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏன் டேஸ்ட் வரலன்னு பார்த்தா கடைசி அடுப்பே பத்த வச்சிருக்க மாட்டான். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பகவான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பிரம்ம தியானத்தை கொண்டு போற விஷயம் பாகவதம். இதே நல்ல விஷயம் தெரிஞ்சவாளுக்கு பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரமும் ஒன்று பண்ணியிருக்க வேதவியாசர். பிரம்மம்னா என்ன, குட்டி குட்டி குடி குடி குடியா, அவ்வளவுதான் விஷயம் தெரிஞ்சவாளுக்கு, இவ்வளவுதான் 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 அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பாகவதம் அப்படின்றது ஒரு எல்கேஜி குழந்தைக்கு சொல்ற விஷயம், இது பெரியவாளுக்கு சொல்ற விஷயமே கிடையாது. சம்சாரினாம் கருணையா ஆக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குருமுனீனாம் அப்படின்னு சம்சாரிகளுக்காக குடும்பத்தில் இருக்கிறவாளுக்காக சொல்லப்பட்டதுதான் பாகவதம். அதனால குடும்பத்தில் இருக்கிறதான் கேட்கணும். சன்னியாசிகள் கேட்பா ரொம்ப ஆச்சரியமா கேட்பா, ஆனா குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு தான் இந்த பாகவதம். ஏன்னா நிறைய குடும்பத்தில் இருக்கிறவாளை பத்தி தான், குடும்ப விஷயங்கள் தான் பாகவதம் முழுக்கவே. இங்கேயோ 1-2 தான் சன்னியாசிகள் ஜடபடுற மாதிரி யாரோ சில பேர் மட்டும்தான். அது எல்லாருமே பார்த்தா குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் உண்டாகக்கூடிய சண்டைகள், இதெல்லாம் வச்சுட்டு தான் பாகவதம். இதுல இருந்துண்டும் பக்தி பண்ணலாம், பண்ண முடியும், உனக்கும் அந்த அதிகாரம் உண்டு, நீயும் பண்ண முடியும், நீயும் பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் ஸ்ரீமத் பாகவதம். நாரதர் சொல்லிட்டு போயிட்டார், வேதவியாசர் அதையே தியானம் பண்றார், அதுக்கப்புறமா தான் இந்த பாகவதம் எழுதுறார். இது பாகவதம் அவர் எழுதுறதுக்கான காரணம். இந்த பாகவதம் வெள்ள வரத்துக்கு ஒரு ரீசன் வேணுமே. இந்த வேதவியாசர் பாகவதம் முழுக்க எழுதிடுறார், 18000 ஸ்லோகத்தை எழுதி முடிச்சிடுறார். எழுதி முடிச்சுட்டு யார்கிட்டயாவது கொடுக்கணும், இந்த படிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப வசதியான ஒரு விஷயம். யார் கொடுக்கலான்னு யோசனை பண்ணி பார்த்தார், அவருடைய பிள்ளை சுகபிரம்ம மகரிஷி, ஆச்சரியமான ஒருத்தர். அவர் எப்ப ஏற்பட்டவர் அப்படின்னா, ஒரு தடவை ஒரு பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கார், தன்னை மறந்து அப்படி போறார், போகும்பொழுது வேதவியாசர் பின்னாடியே ஓடுகிறதே, குழந்தை புத்திரா 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 புத்திரே தன்மயதையா தரவு அபினே துஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமான தோஸ்மி அப்படின்றோம். இவர் புத்திரா புத்திரான்னு கூண்டு போறார், அப்பா கதர்றார், புள்ள காதுல விழ நம்ம மாத்திரம் காதுல விழும் ரிப்ளை பண்ணாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அப்பா அம்மா கூட 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 காதுல விழும் ரிப்ளை பண்ணாரு. இந்த குழந்தைக்கு காதலியே வெள்ள, ஏன்னா அப்படி ஒரு பிரம்ம தியானம். நம்ம நம்ம யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம ரிப்ளை பண்ண முடியும். நம்ம யாருன்னே நமக்கு தெரியல, நல்லா தூக்கத்துல பக்கத்துல யாரோ உட்காந்து நம்மள சக சொல்லாம சொல்லி திட்டினாச்சும் தெரிய போறது ஒன்னும் தெரியாது. நம்மளை எழுப்பி திட்டினா நல்லா தெரியும். இப்ப நமக்கு சுய பிரஜையே இல்லாத பட்சத்துல ஒண்ணும் தெரியாது. அந்த மாதிரி அந்த உடல் சிந்தனையே இல்லை. இப்ப டிவி பார்த்தாலும் சுத்தி இருக்கா, யார் இருக்கா, என்ன இருக்கான்னு தெரியாது. இப்ப டிவியை கூட சொல்லக்கூடாது, மொபைல் போன். இப்ப ட்ரெயின்லயோ பஸ்லயோ எங்கேயோ பார்த்தோம், அடி பேர் இப்படி அந்த பிளாட்ஃபார்ம் போறது அப்படி மொபைல் போன் பேசி நடந்து போவார். ரோட கிராஸ் பண்ண நமக்கு பக்கு 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 ஒண்ணும் பார்க்காம போறல, வண்டி வர்றது ஒண்ணுமே உலகமே தெரியறது இல்லை. அந்த இப்ப சாதாரண இந்த விஷயங்கள்னாலே உலகத்தை மறக்க முடியும்னா பிரம்ம விஷயம். அது சுத்தமா எல்லாத்தையும் மறக்கடிச்சு சதாசிவ பிரம்மேந்திரா இருந்தா புரூஹி முகுந்தேவின் பாடினவர்கள் உலகமே தெரியாது. காந்தி மகாபரிவாள்லாம் இப்படியே உட்கார்ந்துட்டு பாரு, நிறைய இடங்கள்ல காந்தி இப்பெல்லாம் ரொம்ப சௌகரியமாயிடுச்சு. காஞ்சி மகாபரிவா அவ்வளவு இன்டென்சிவா டிராவல் பண்ணிருக்கா. இங்கேயா கிராமத்துக்கு எல்லாம் போனா அந்த பாடஞ்ச கட்டடம் இருக்கும், அது மூலையில தேவையான கீழே ஒரு அவரோட அங்கவசத்தை வச்சு இப்படி படுத்துட்டு இருப்பார். ரொம்ப சௌகரியமா இருப்பாரு. நமக்கு பார்த்தா இப்படி இருக்காரு தெரியவா அப்படின்னு கவலையே வரமாட்டார். சரீர அபிமானம் இருந்தா தான் சௌகரியம் கேட்கும், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் எல்லாமே. இது மேல அபிமானம் இருக்கிற வரைக்கும் தான், நல்லா தூங்குற வரைக்கும் எல்லாம் சௌகரியமா. நல்லா தூங்கின பிறகு பார்த்தோம்னா இந்த சௌகரியம் எதுவுமே தெரியாது. நம்ம போற போத்தின் இருக்கிறதோ எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி சரீர அபிமானத்தை விட்டுட்டு இவர் போறார். இவர் புத்திரா புத்திரா புத்திரான்னு கூப்பிடுறார். இவர் அப்படியே பிரம்ம தியானத்துல இருக்கார். சுக பிரம்ம மகா சுக பிரம்ம மகரிஷி, நாரத பிரம்ம மகரிஷின்னு சொல்றது பிரம்ம ரிஷி தான், ஆனாலும் சுக பிரம்ம மகரிஷி மட்டும் தான் சொல்லுவோம் சுக பிரம்மம் அப்படின்னு. அவர் பிரம்மஸ்வரூபத்தை அப்படியே இருக்கார், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அப்படியே போறார். அப்ப இவர் பதில் சொல்லல, இவர் புத்திரா புத்திரான் வேதவியாசர் சத்தரா கத்தும்பொழுது அங்க நிறைய மரம் எல்லாம் இருக்கு. இந்த மரத்துக்கெல்லாம் கூட பகவான், அதுக்கெல்லாம் கூட ஜீவன் உண்டு. அந்த மரம் எல்லாம் இதோ இருக்கேன் இதோ இருக்கேன் இதோ இருக்கு. இவருக்கு பதில் 1000 பேர் பதில் சொல்றார். வேதவியாச கண்கள்ல ஆனந்த பாஷன், பேர்பட்ட புத்திரன் இவன், இவனுக்காக மரம் எல்லாம் பேசுறதே, மரத்துக்கெல்லாம் பேச்சு உண்டா, பேசுறதா சுகபிரம மகரிஷிக்காக. அவ்வளவு வசதி அந்த சுகபிரம மகரிஷி, அதனால அவருக்கு சொல்லலாம் முடிவு பண்றான். இன்னொரு காரணமும் காண கிடைக்காது. அதனால ஒரு நாள் சுகபிரம மகரிஷி இப்படி பயின்று இருக்காரு. இளவேசவர் 18 வயசு, ரொம்ப அழகா இருப்பார், கிருஷ்ணனை போலவே ஒரு அழகு சுகபிரம மகரிஷி. அவருக்கு அந்த சரீர போதம் இல்லை, அதனால ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டார். அவர் பாட்டு இப்படி அவதூத சன்னியாசி மாதிரி அலைவார். இந்த அகோரிகள்லாம் உண்டு, இந்த கும்பமேளாலாம் நடக்கும் பாருங்க, அது பார்த்தா நிறைய பேர் இந்த காட்டுக்குள்ளே வெளில வருவார். உடம்புக்கு விபூதி தான் பூசிட்டு பவாளுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதுலாம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு அமெரிக்காவிலலாம் நியூட் சிட்டின்னு ஒன்று உண்டு, அங்கே எல்லாருமே நியூடாக தான் அலைவா, ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டாங்க. அதுல ஒரு ஃபேஷன் மாதிரி அவா சொல்லிட்டு இருக்கான். ஆனா இன்னைக்கு அகோரிகள்லாம் நிறைய பேர் உண்டு. ரமண மகரிஷி கோமணத்தை மட்டும் தான் கட்டிட்டு இருந்தார். ஒரு சிஷியன் கேட்டான், எல்லாத்தையும் தர உங்களுக்கு எது கோமணம் அப்படின்னா, லோகத்துக்காகடா அப்படின்னா, அவ்வளவு இல்லை அது கூட இல்லை, அவர்கள சரீர அபிமானமே கிடையாது. இந்த சுகப்பிரம மகரிஷி அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருக்கா. அப்ப குளத்துல நிறைய ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருக்கா. ஒரு அழகான ஒரு வாலிபன் போயிட்டு இருக்கான் சுகப்பிரம மகரிஷி. ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியல, தான் ஆண்ட நினப்பும் இல்லை, அவர்கள் பெண்கள்ன்ற நினப்பும் இல்லை. ரொம்ப கஷ்டம் இந்த நினைவு வந்து வராம இருக்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டம், துர்லபம், ஆச்சரியம். ஆனா அந்த ஸ்திரீகள் பாட்டு கதா பாட்டு வைக்கப்படாம குளிச்சுட்டு இருக்கா. இவரும் அவர்களை கவனிக்கவே இல்லை, பார்த்தாலும் கூட போயிட்டு இருக்காரு. ஸ்திரீகள் ட்ரெஸ் போடாம இருக்கா அப்படின்னு தோணல. ரோட்ல நாயெல்லாம் போறது மாடல்லாம் போறது, ட்ரெஸ் போடாம இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது அவ்வளவுதான். அந்த மாதிரி இவர்கள் மனிதர்களும் ஒண்ணுதான், மாடும் ஒண்ணுதான், தினேன்னு இருக்கா. இவர் பின்னாடியே துரத்திட்டு வர்றார். வேதவியாசர் புத்திரா 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 பின்னாடியே துரத்திட்டு வர்றார். இவர் வரத பார்த்தோம், நஸ்திரிகள்லாம் கடகடன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறான். வேதவியாசருக்கு கோபம் வந்துடுது, வெக்கம் வந்துடுச்சு. புத்திரன் விட்டுருவா, புத்திரன் முன்னாடி போயிட்டு இருக்கான். இந்த குளத்தை நின்று, ஏண்டி பசங்களா, நான் கொண்டு தாத்தா காடிதான் நடத்தாச்சு, கஷ்டப்பட்டு நான் ஓடி வந்துட்டு இருக்கேன், என் பிள்ளை இளவயசு வாலிபன், அவன் போகும்போது நீங்க பாட்டு ஜாலியா இருக்கு, நான் வந்து கடைகளும் ட்ரெஸ் எடுத்து போத்துக்கிட்ட, என்னடி அநியாயம் அப்படின்னா. உடனே ஸ்திரீகள் சிரிச்சா, உங்க புள்ள போனார், ஏதானா பார்த்தாரா, ஏதானா கேட்டாரா, அவர் பாட்டு தானே போயிட்டு இருந்தார் பிரம்ம தியானத்தை, உங்களுக்கு என்ன, நாங்க ட்ரெஸ் இல்லாம இருக்கோம் தெரியுது, ட்ரெஸ் போட்டுக்கோம் தெரியுது, அதான் உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் வித்தியாசம். உங்க பிள்ளைய பாப்பா எங்களுக்கு வெக்கம் தோணலை, ஏன்னு கேட்டா அவருடைய பாவம் அப்படி, இந்த குழந்தை மாதிரி இருக்கா, மனசுல விகல்பம் இல்லை. மனசுல விகல்பம் இருந்தா தானே அவ ட்ரெஸ் இல்லாம இருக்கா, ஆண் பெண் அப்படின்ற விகல்பம் எல்லாம் எங்கே வருதுன்னா உள்ளுக்குள்ளே தானே வருது. அப்பேற்பட்ட ஒரு பிரம்ம ஞானி சுக பிரம்ம மகரிஷி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, பிரம்மம் பகவானை தவிர எதுவுமே தெரியாது. இந்த சுகபிரம்ம மகரிஷிக்கு இந்த பாகவதத்தை சொல்றார், அழகா சொல்லி கொடுக்கிறார். சுகபிரம்ம அப்படியே மயங்கி 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 கேட்கிறார். அந்த சுகபிரம்ம மகரிஷி பஞ்சபாண்டவர்களுடைய பேரன் பரிஷித்து மகாராஜனுக்கு இந்த பாகவதத்தை சொன்னார். உடனே சவுனகாதி ரிஷிகள் பிடிச்சிட்டார், பரிஷித்து ஏன் கேட்டோம், கேட்கறதுக்கு ஒரு காரணம், சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பரிஷத்து ரொம்ப நல்லவனாச்சு, அவன் ஏன் கேட்டான், எதுக்காக கேட்டான், எந்த சந்தர்ப்பத்துல கேட்டான், ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் வயசான பிறகுதான் கேட்கணும்னு சிலதெல்லாம் வச்சிருந்துருக்கும். அவன் நல்ல இளவை சுவாலிபனாச்சு, அவன் ஏன் கேட்டான் அப்படின்ட்டான். அப்ப சூத பௌராணிக அழகா இந்த பரிஷத்து பாகவதம் கேட்கறதுக்காக நடந்த விஷயங்களை பரிஷத்து பிறந்ததுலேருந்து சொல்லிட்டு வரா. அந்த விஷயத்தை சாயங்காலம் சொல்றேன், ஏன் பரிசுத்து கேட்டான் பாகவதத்தை. இப்ப சொன்னது சூத பௌராணிகன்ற ஒருத்தர் நைமிஷாரண்யன்ற இடத்துல சவுனகர் போன்ற ரிஷிகளுக்கு பாகவதத்தை சொல்றார். கலியுகத்தை உயர்ந்தது, இதை கேட்டா போதும், வசத்தியானதுன்னு சொல்றார். அதுலேயே அவர் வேதவியாசர் ஏன் பாகவதம் எழுதினார் அப்படின்ற காரணத்தை சொல்றார். வேதவியாசருக்கு நாரதர் சொல்லித்தரார், பூர்வ ஜென்மத்துல நாரதர் வேலைக்காரி பிள்ளையா இருந்தது சொல்லி, நாம ஜபத்தினாலே பகவான் அனுபவிச்ச மகிமையை சொல்லி, நீ பாகவதம் எழுதுன்னு சொல்லி ஒரு 22-24 அவதாரங்களை சம்மரைஸ் பண்ணி சொல்லிட்டு போறார். வேதவியாசர் அந்த பாகவதத்தை எழுதிட்டு தன் பிள்ளை சுகபிரம்ம மகரிஷிக்கு உபதேசம் பண்றார். சுகபிரம்ம மகரிஷி பார்த்தார், இது யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஆள் யாரும் கிடைக்கலையா, அட்லீஸ்ட் எனக்காக அவ்வளவு 15 பேரா கிடைச்சிருக்கு. சுகபிரம்ம மகரிஷி ஒரு ஆளும் கிடைக்கல, ஒரே ஒருத்தன் பரிசுத்தம் மட்டும்தான் கிடைச்சா அவனுக்கு சொல்லலாம் தீர்மானம் பண்ணார். அவன் ஏன் கேட்டான் அப்படின்ற கதையை சாயங்காலம் பார்ப்போம். ராதே கிருஷ்ணன், இதெல்லாம் பாகவதம் வந்த கதை. இதுக்கப்புறம் நிறைய இருக்கு, கதை நிறைய இருக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा कृष्णा
Krishna
శ్రీ సద్గురు మహారాజుకి సమస్త భాగవతలకు గోవింద నామ సంకీర్తనం. గోవింద గోవింద జై జానకీకాంత స్మరణం. జయ జయ రామ రామ గోపికా జీవన స్మరణం. గోవింద ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். ஜய். ஜெய் ஸ்ரீ பாலார் மாதா கீ. ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத தேவி கீ. ஜெய் போலோ ஸ்ரீ நாரத மகரிஷி கீ. ஜெய் போலோ ஸ்ரீ வேதவியாச மகரிஷி கீ. ஜெய் போலோ சமணகாதி ரிஷிகளுக்கு. ஜெய் போலோ ஸ்ரீ சூத பௌராணிகர் கீ. ஜெய் போலோ ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி கீ. எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனர். ராதே கிருஷ்ணன். சாயங்காலம் 6 மணிக்கு இதே இருக்கு. ராதே கிருஷ்ணன்.